முதலாவதாக மனைவிக்காக இருக்கும்படியான செய்தியை பெற்றுக் கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். அவள் மிக மிக சுகவீனமாக இருந்தாள். அது என்னவா இருந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. என்ன சம்பவித்தது என்றும் எங்களுக்கு தெரியவில்லை. அது கடுமையான வாந்தியா இருந்தபடியால் அவளோ கிட்டத்தட்ட சுயநலவற்று போய்விட்டாள். காய்ச்சலோ ஏறக்குறைய 105 பாகையா இருந்தபடியால் அவளை தொடர்ந்து பனிக்கட்டியால் சுற்றப்பட்ட துணிகளில் சுற்றி வைக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவள் இப்பொழுது நன்றாயிருக்கிறாள். காய்ச்சல் முற்றிலும் போய்விட்டது. அவள் சுகமாகவே இருக்கிறாள். எனவே அவள் மிக மோசமாக பலவீனமாகி ஏறக்குறைய 10 பவுண்டுகள் குறைந்துவிட்டாள் என்று நான் நினைக்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இன்றுதான் அவள் தன்னுடைய ஆகாரத்தை முதலாவதாக புசித்தாள். ஆகையால் அவள் மிகவும் சுகவீனமாக இருந்து கொண்டிருந்தாள். நாங்கள் அவளுக்காக கத்தரை நம்பியிருந்தோம். அவர் அந்த சுகவீனத்திலிருந்து அவள் வெளியே கொண்டு வந்தார். இப்பொழுது அவள் மீண்டும் தன்னுடைய பலனை பெற்றுக் கொள்ளும்படி நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் கூற விரும்புகிறேன். இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற இந்த வார இறுதியில் நான் மியாமிக்கு செல்ல வேண்டியதாய் உள்ளது. என்னுடைய பழைய நண்பர் சகோதரன் பாஸ்வத் அவர்கள் பரம வீட்டுக்கு செல்ல ஆயத்தமாக கொண்டிருக்கிறார். அவருக்கு இப்பொழுது ஏறத்தாழ 100 வயதாகிறது. எனவே அவர் என்னை அழைத்து, சகோதரன் பிரணாம், ஒரு முறை என்னை வந்து பாருங்கள், ஏனென்றால் நான் பரம வீட்டுக்கு செல்வதற்கு முன்னர் நான் உங்களிடம் ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன் என்றார். நல்லது, அவர் எனக்காக ஜெபிக்க விரும்புகிறார் என்றே நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, அவர் மறிப்பதற்கு முன்னர் தம்முடைய கரங்களை என் மீது வைத்து ஜெபிக்க விரும்புகிறார். என்னுடைய நாட்களோ எஃப் பாஸ்வத் அவர்களைப் போலவே ஒரு கீர்த்தியோடு முடிவடையக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். உலகில் நான் அறிந்த எல்லா மனிதரை காட்டிலும் உலகத்தில் எனக்கு தெரிந்த எல்லா மனிதரையும் விட நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்றால், எஃப் பாஸ்வத் என்ற ஒரு ஊழியக்காரனைப் போல நான் இருக்க வேண்டும் என்று மிகவும் வாஞ்சையாக இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் ஒருபோதும் சந்தித்ததே இல்லை. எஃப் பாஸ்வத் அவர்கள் சரியாக ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார் என்றும், ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு உண்மையான சகோதரன் இருந்தார் என்று எப்போதும் அவரை குறித்து எங்கும் உலகளாவிய அளவில் கூறப்படுகிற வாக்குமூலத்தை தவிர வேற எந்த நபரும் வேற எதையும் தவறாக அவரை பற்றி கூறினதை நான் ஒருபோதும் கேட்டதே இல்லை. நமது அடிச்சுவடுகளை பின்னே கால மணல்களின் மேல் விட்டு செல்கிறோம். அவர் ஒரு அற்புதமான சகோதரனாக இருக்கிறார். இப்பொழுது அவர் உண்மையாகவே ஏறக்குறைய 100 வயதான வயோதிகராக இருக்கிறார். ஆகையால் அவர் பரம வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான், அவர் அதை இடத்தில் கூறினார். அவர் போய்கொண்டிருக்கிறார் என்பதையும் அதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். இப்பொழுது அவர் அதற்காக காத்துக் கொண்டிருப்பதே தம்முடைய ஜீவியத்தின் இனிமையான நேரம் என்று கூறினார். ஆனால் அவர் சென்று கொண்டிருப்பதை அவர் அறிந்திருப்பதாகவே கூறினார். நான் சகோதரன் பாஸ்வத் அவர்களே, இந்த வாரம் நான் மெக்சிகனுக்கு வர வேண்டியதா இருக்கிறது என்று அப்பொழுது அவரோ, சகோதரன் பிரணாம், அதற்கு நீண்ட நேரமாகாது, என்னால் அதிக நேரம் நீடித்திருக்க முடியாது, நான் எல்லா நேரத்திலுமே பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறேன் என்றார். ஆகையால் அவர் எனக்கு ஒரு மிக நெருங்கிய நண்பராக இருந்து வருகிறார். எனவே அங்கு போகாமல் இருக்க முடியாது. இப்பொழுது நான் ஆகாய விமானத்தின் மூலம் சென்றால் நான் குறைந்தபட்சம் ஞாயிறு இரவென்று ஒரு கால் விமானத்தின் மூலமே திரும்பிவிடலாம். அப்படி இல்லை என்றால் அப்பொழுது நான் காரோட்டித்தான் செல்ல வேண்டும். அதற்கு எனக்கு சற்று இன்னும் கூடுதல் நாட்கள் ஆகலாம். சகோதரன் பாஸ்வத் அவர்களுக்காக ஜெபியுங்கள். தேவன் அந்த வயோதிக கோத்திர பிதாவை எடுத்துக் கொள்ளும் போது அவர் ஒரு அக்னி ரதத்தை அனுப்பி அவரை மேலே கொண்டு செல்லும்படி ஜெபியுங்கள். பாருங்கள், நான் அவரை நேசிக்கிறேன். அவர் எனக்கு ஒரு தந்தையைப் போலவே இருந்து வருகிறார். மற்றொரு வயோதிக மனிதர் அவர் சகோதரன் ஸ்டீவர்ட். நான் ஒரு விதமாக வயோதிக ஜனங்களின் சார்புடையவன். நான் அவர்களை நேசிக்கிறேன். வயோதிக சகோதரன் ஸ்டீவர்ட் அவர்களும் கூட நித்திரையடைந்து விட்டார். நிச்சயமாகவே சகோதரன் ஸ்டீவர்ட் அவர்கள் சகோதரன் பாஸ்வத்தை போல மிகவும் வயதானவர் அல்ல என்றே நான் எண்ணுகிறேன். சகோதரன் பாஸ்வத் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவரை சுற்றிலும் உள்ள யாவும் அருமையானதாக காணப்படவில்லை. அவருக்கு உங்களுடைய ஜெபங்கள் தேவையா இருக்கிறது. ஆனால் அதிகப்படியாக வேறொன்றும் இல்லை. தேவன் அவரை சமாதானத்தோடு போக செய்யட்டும். ஆகையால் நாமும் கூட ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது, அதாவது நாளை கர்த்தருக்கு சித்தமானால் இந்த சபையிலிருந்து நம்முடைய சகோதரர்களில் ஒருவரான சகோதரர் சோல் கோட்ஸ் அவர்களை அடக்கம் செய்ய போகிறோம். அவர் பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அநேக வருடங்களாக தபால் அலுவலகத்தில் பணிபுரிந்தார். அன்றொரு இரவு அவர் ராணுவ படைத்துறை வீரர்களை மருத்துவமனையில் மறித்து போய்விட்டார். சகோதரன் காக்ஸ் அவர்களும் நானும் அவரை அங்கு காண சென்றோம். அவர் நிலைமை மோசமாக இருந்தது. அவர் ஒரு கிறிஸ்தவராகவே இப்பொழுது மறித்துவிட்டார். எனவே நாங்கள் அவரை கூட்சினுடைய சபடக்க ஆராதனை நடத்தும் வீட்டிலிருந்து கொண்டு சென்று நானும் சகோதரன் நெவிலும் நாளை பிற்பகல் 1 மணிக்கு அடக்கம் செய்ய உள்ளோம். நெவில் அவர்களின் மூவர் சேர்ந்து பாடும் குழுவானது பாடல்களை பாடும். சகோதரன் நெவிலும் நானுமாக நாங்கள் ஆராதனைகளை பிரித்துக் கொள்வோம். மேடாவின் சுகமீனத்தின் காரணமாக எப்பொழுது அவர்கள் ஏற்பாடுகளை செய்தார்கள் என்பதை நான் அறிவேன். எனவே அவருடைய அடக்க ஆராதனை நாளை பிற்பகல் 1 மணிக்கு கூட்ஸ் அவர்களின் இறுதி சவடக்க ஆராதனை வீட்டில் நடைபெறும். அதன் பின்னர் வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு சகோதரன் வீலர் அவர்களின் அடக்க ஆராதனை நடைபெறும். நாங்கள் அவரை பாட் வீலர் என்று அழைத்து வந்தோம். அவர் ஒரு, அதாவது நான் உண்மையாகவே அவருடைய சரியான பெயரை மறந்துவிட்டேன். உங்களுக்கு தெரியுமா, நான் அவரை குறித்து கண்டறியும் வரை முதலில் நான் அதை செய்தித்தாளில் கண்டபோது அது யார் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் அநேக வருடங்களாக எங்களுடைய ஒரு அண்டை வீட்டாராக இருந்து வந்தார். அவரும் சற்று முன்னர் மறித்து போய்விட்டார். அன்றொரு இரவு அவர் இங்கே சபையின் முன்னால் இருந்தார். அப்பொழுது நான் அவரை சபைக்குள் அழைத்து வர முயற்சித்துக் கொண்டிருந்தேன். அன்றொரு இரவும் ஏறக்குறைய 3 வாரங்களுக்கு முன்னர் அங்கு நின்று நான் அவரை சபைக்குள் வரும்படி சம்மதிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவர் சபைக்கு செல்லவில்லை என்று நான் நினைக்கிறேன். வேறெந்த தொழிலையும் செய்யவில்லை என்று நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் பாப்டிஸ்ட் பிரசங்கியாராக இருக்கிற ஒரு பையன் அவருக்கு உண்டு. ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் அவர் வருமானத்திற்காக எந்த வேலையும் செய்யவில்லை. அவர் இப்பொழுது தேவனை சந்திக்க சென்று விட்டார். ஆகையால் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு சப அடக்கத்துக்கு முன் சடலம் வைக்கப்பட்டுள்ள பூச்சினுடைய சப சடலங்கள் உள்ள வீட்டில் இறுதி ஆராதனை நடைபெறும். சகோதரர் நெவில் மற்றும் சிலரும் கூட அந்த சப அடக்க முன் இறுதி ஆராதனையில் பாடுவர். ஆகையால் உங்களில் எவரேனும் அந்த ஆராதனைகளில் கலந்து கொள்ள விரும்பினார், அது நாளை 2 இல்லை நாளை 1 மணிக்கு நடைபெறும். அதுவே சரியான நேரம் என்று நான் நினைக்கிறேன். சகோதரனை அப்படித்தானே? 2 மணிக்கு மற்றொன்று 1 மணிக்கு நடைபெறும். அது சரியா? கூட்சினுடைய சடல பாதுகாப்பு இல்லத்தில் 2 மணிக்கு நடைபெறும். இப்பொழுது ஞாயிறு காலை அதாவது சனிக்கிழமை ஒளிபரப்பப்படும். ஞாயிறு இரவு நமக்கு ஒரு சுகமளிக்கும் ஆராதனை இருக்குமா? அல்லது நான் சகோதரன் பாஸ்வத் அவர்களை காண பிளாரிடாவிற்கு ஆகாய விமானத்தின் மூலம் சென்றார் எந்த நேரத்தில் நாங்கள் திரும்பி வருவோம் என்பதை எந்த நேரம் என்பதை அநேகமாக சகோதரன் நெவில் அவர்கள் நீங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வார். நான் எப்படி அவரிடத்திலிருந்து உடனே புறப்பட்டு வருவது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் அப்பேற்பட்ட ஒரு அருமையான பழைய நண்பர். கர்த்தர் இதை அனுமதிப்பாரேயானால் இதுவே இந்த பூமியின் மேல் எங்களுடைய கடைசி சந்திப்பாய் இருக்கலாம். என்னால் உடனடியாக அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வர முடியுமா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. நான் அவரிடத்திலிருந்து உடனே புறப்பட்டு வர விரும்பவில்லை. ஆனால் அது எப்படி இருக்கும் என்பதை நீங்களே அறிவீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய மற்ற காரியங்களும் உங்களுக்கு உண்டு. என்னுடைய நண்பர்கள் அநேகர் இல்லாதிருக்கையில் நான் இப்பொழுது இங்கே கூற விரும்புகிற ஒரு கூற்று உண்டு. நான் அங்கே சகோதரி ஸ்மித் அவர்களை காண மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட காலத்துக்கு பின்னர் முதன்முறையாக நான் அவளை கண்டேன். சகோதரி ஸ்மித் அவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஒரு வருடம் என்ன கடந்த முறை நான் உங்களை கண்டது பென்டன் துறைமுகத்தில் என்று நான் நினைக்கிறேன். எப்போதாவது அங்கு செல்வேன் என்று நான் நம்புகிறேன். அது அருமையாய் உள்ளது. நான் கடந்த முறை உங்களை கண்டது அதாவது லூயிவில்லில் நடைபெற்ற ஒரு அடக்க ஆராதனையில் என்று நான் நினைக்கிறேன். சகோதரி ஸ்மித் அவர்களே, அது எனக்கு நன்கு ஞாபகம் இருக்கிறது. எப்படியாய் நாங்கள் சபைக்கு செல்லும் போது நான் அவளை ஏற்றிச் செல்ல ஒரு பாராவண்டியில் வழக்கமாக வருவேன். அந்த வண்டியின் பின்புறத்திலே கரி எண்ணெய் ஒழுது கொண்டிருக்க, தடைக்காப்பு கம்பிகள் சரியாக இணைக்கப்படாமல் மேலும் கீழமாக தொங்கிக் கொண்டிருக்க, குளிரில் என்னுடைய ஒரு காலை வெளிப்புறத்தில் வைத்துக் கொள்வேன். சகோதரி ஸ்மித், அதற்கு பின் அநேக காலங்கள் உருண்டோடி விட்டன. ஆமையா, நல்லது. அந்த வெளியேறப்பெற்ற நினைவுகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் இன்னமும் அவரை நேசிக்கிறோம். ஒரு காரியம் யாராவது வியப்பட்டு போகலாம். அன்று ஒரு இரவு நான் இங்கே வீதியிலே சகோதரன் பிளிமென் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். சில நேரங்களில் யாராவது அதாவது ஆராதனை முடிவுற்ற உடனே சகோதரன் பிரணாம் அவர்களை உடனே புறப்பட்டு போக செய்கிறது எது என்று கேட்கிறார்கள். அது என்னுடைய மனைவி தனிமையாக இருப்பதனாலேயாகும். புரிகிறதா? நான் பேசிக் கொண்டே இருந்தால் அப்பொழுது நான் நள்ளிரவு வரை பேசிவிடுவேன். அவ்வளவு பெரும்பாலான சமயங்களில் தனிமையாகவே அங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த காரணத்தினால் தான் நீங்கள் பாருங்கள், இரவு நேரத்தில் நான் அவளண்டை திரும்பி செல்ல துரிதமாக புறப்படுகிறேன். ஏனென்றால் நான் பேசிக் கொண்டே இருந்தால் நான் நீண்ட நேரம் பேசிவிடுவேன். நான் ஒருவரிடத்திலேயே அரை மணி நேரம் பேசுவேன். எனவே என்னால் சீக்கிரமாக சென்று இன்றிரவு நீ எப்படி இருக்கிறாய், நீ எப்படி இருக்கிறாய், நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்க முடியாது. நான் அதை செய்கிறதில்லை. ஆகையால் நான் பேசுவதை நிறுத்திக் கொண்டு போய்விடுகிறேன். இல்லை என்றால் யாராவது எதை குறித்தாவது பேச போக வேண்டும். அப்பொழுது நான் அங்கே 1 மணி நேரமாவது இருப்பேன். புரிகிறதா? அந்த காரணத்தினால் தான் அவள் அந்த விதமாக காத்திருக்கிறார். அதுதான் இதற்கான காரணமாய் உள்ளது. எனவே நான் என்னுடைய நண்பர்களை சந்தித்து அவர்களுடைய கரங்களை குலுக்கி நம்முடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்தாமல் இருந்ததற்கு காரணம் இதுதான் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள நான் விரும்பவில்லை. ஆனால் அது அந்த விதமான ஒரு சம்பவமாய் இருந்தது. ஆகையால் இப்பொழுது சுகவீனமாய் இருப்பவருக்காகவும் பாதிக்கப்பட்டவருக்காகவும் ஒவ்வொருவரும் ஜபத்தில் இருங்கள். திருமதி ஆர்வே அவர்கள் அந்த எல்லா தொல்லையிலும் இருக்கிறார். அவள் இப்பொழுது குணமடைந்து கொண்டிருக்கிறாள். ஆமையா, நான் பார்க்கவில்லை. அதாவது நான் இப்பொழுது ஒரு கால் எனக்கு தெரிந்த மட்டும் யாரோ ஒரு மருத்துவர் இங்கு இருக்கலாம். நான் இந்த மேடையிலிருந்து தவறாக கூறினால் தேவனே என்னை மன்னியும். ஆனால் மருத்துவர்கள் அந்த ஸ்திரீக்கு என்ன செய்தார்கள் என்பதற்கு தேவன் அவர்களை பொறுப்புள்ளவர்களாக்குவார் என்று நான் நம்புகிறேன். நான் அறுவை சிகிச்சையில் நம்பிக்கை கொண்டுள்ளேன். நான் மருந்துகளில் நம்பிக்கை கொண்டுள்ளேன். நிச்சயமாகவே நான் அதை நம்புகிறேன். நமக்கு உதவி செய்யவே தேவன் அவர்களை இங்கே அனுப்பினார் என்று நான் நினைக்கிறேன். அதே விதமாகவே கார்கள் முதலியவற்றுக்காக அவர் பொறுத்துறை இளைஞர்களை அனுப்பினார். ஆனால் அந்த ஸ்திரீயோ மருத்துவர் அவளை படுக்க வைத்து பரிசோதித்து விட்டு அவள் முழுவதும் புற்றுநோயினால் பிடிக்கப்பட்டு விட்டாள். இனி அவளுக்கு ஒன்றுமே செய்யப்பட முடியாது என்று கூறிவிட்டார். அந்த ஸ்திரீ ஒரு சில பிள்ளைகளுக்கு தாயாயிருக்கிறாள். நான் அவளண்டை சென்று எப்படி என்று ஜபத்தின் மூலமாக அவளுக்கு விளக்க முயன்றேன். அவள் ஏறக்குறைய 25 வயதுடைய ஒரு வாலிப ஸ்திரீயா இருந்தாள். தேவன் அவளுடைய சிறு குழந்தையை எப்படி குணப்படுத்தினார்? அது மூளைக்காய்ச்சலிலிருந்து குணமடைந்து அற்புத குழந்தை என்று இப்பொழுது குழந்தைகள் மருத்துவமனையில் அழைக்கப்படுகிறது. அந்த சிறு குழந்தையோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நிலைமையில் இருந்து கர்த்தர் அதை அப்பொழுதே குணமாக்கினார். மருத்துவர்களால் அவர்களால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. நான் திருமதி ஆர்வே அவர்களிடம் சென்று நான் இப்பொழுது திருமதி ஆர்வே அவர்களே, மருத்துவர்கள் உங்களை கைவிட்டு விட்டார்களா என்று கேட்டேன். அதற்கு அவளோ ஆமையா என்றார். அவளுடைய கணவர் ஆம், இனிமேல் ஒன்றுமே செய்யப்பட முடியாதாம், அவளுக்கு முழுவதுமே புற்றுநோய் பரவிவிட்டதாம் என்றார். அப்பொழுது நானும் பரவாயில்லை, இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புவது என்னவென்றால் தேவனை விசுவாசியுங்கள். அதாவது தேவன் உங்களை குணப்படுத்துவார் என்று கூறினேன். மேலும் நான் அது எப்படி சம்பவிக்கும் என்றால் புற்றுநோய் உடனடியாக போகாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஜெபித்தால் அப்பொழுது புற்றுநோயின் உயிர் போய்விடும். அதே சமயத்தில் நீங்கள் சில காலம் சுகவீனமாக இருக்கலாம் என்று கூறி அதன் பின்னர் நீங்கள் நிவாரணம் அடையலாம் என்றும் கூறினேன். மேலும் தொடர்ந்து நான் அதன் பின்னர் ஒரு சில நாட்கள் நீங்கள் இருந்ததை விட சுகவீனம் அடையலாம் என்று. ஆனால் நான் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை புற்றுநோய்க்கு எதிராக வைக்க வேண்டும் என்று. நான் புற்றுநோய் உயிர் வாழ்ந்தால் நீங்கள் மறித்து போவீர்கள், புற்றுநோய் மறித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்றேன். அப்பொழுது நான், இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம் என்றேன். நாங்கள் ஜெபித்தோம். நான் ஒவ்வொரு ஆதாரத்தையும் கண்டிருந்தேன். தேவன் அந்த ஸ்திரீனுடைய சரத்தை தொட்டார். உடனடியாக அவள் மேலான நிலையை அடைந்தாள். அவள் என்னுடைய தாயை காண சென்றாள். அவள் சுற்றிலும் இருந்த அயலகத்தார்களை காண விஜயம் செய்தாள். அவள் அப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாள். ஆனால் இப்பொழுது அவளுக்கு வலியே இல்லை. அதன் பின்னர் ஏறக்குறைய 3 நாட்கள் கழித்து அவள் மீண்டும் சுகவீனம் அடைய துவங்கிவிட்டாள். அதன் பின்னர் அந்த பட்டணத்தார் அதை கண்டறிந்து மருத்துவர்கள் அதற்கு அறுவை சிகிச்சை செய்தால் அவர்கள் அந்த மருத்துவ கட்டணத்தை செலுத்தி விடுவோம் என்று கூறினார். இப்பொழுது நான் தவறாக கூறினால் தேவனே என்னை மன்னியும். ஆனால் அவர்கள் அந்த வாலிப தாயை கொண்டு சென்று அவளை மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்தினர். அவர்கள் அங்கிருந்து அவளை அழைத்து சென்று அவளுடைய வயிற்றிலிருந்து அவளுடைய குடல்களையும் மற்ற ஒவ்வொன்றையும் கூட பரிசோதித்து பார்த்தனர். சிறுநீர் கழிக்கும் இடம், செயல்பாட்டில் இருந்த குடல்களையும் எடுத்து பரிசோதித்து விட்டு பக்கவாட்டில் மீண்டும் நுழைத்து விட்டனர். அவள் அறுவை சிகிச்சை செய்யும் மேஜையின் மேல் 9 மணி நேரமாகவோ அதற்கு சற்று அதிகமான நேரமாகவோ இருந்தாள். மருத்துவச்சியோ அது ஒரு இறைச்சி கூடம் போன்றே காணப்பட்டது என்றும், அங்கே அவர்கள் அவளுடைய உட்புறத்தில் இருந்ததை ஒவ்வொரு இடத்திலிருந்தும் வெட்டி எடுத்து விட்டு அதற்கு பதிலாக பிளாஸ்டிக் கருப்பைகளையும் பிளாஸ்டிக் குழாய்களையும் பொருத்தினர் என்று கூறினாள். அது வெளிப்படையானது, ஆனால் அது உண்மை. பிளாஸ்டிக் குடல்கள் மற்றும் அது போன்றவைகளை அதில் பொருத்த அந்த ஸ்திரீ கிடத்தப்பட்டிருந்தார். ஒரு சிறு தாய். நான் என்னுடைய வழியில் அதை சிந்தித்து பார்க்கும் போது அந்த மருத்துவர்கள் கொலை குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் என்றே கூறுகிறேன். அவள் அவர்களிடத்தில் கூறினாள், அதாவது அவள் சகோதரன் பிரணாம் எனக்காக ஜெபித்தார் என்று கூறியிருந்தாள். மேலும் அந்த புற்றுநோய் மறித்து போய்விட்டது என்றே நாங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறினாள். அதற்கு மருத்துவரோ, நான் உனக்கு கூற வேண்டிய ஒரு செய்தி உண்டு, அது உன்னுடைய புற்றுநோய் உயிரோடுதான் உள்ளது என்பதாகும் என்றார். அவரால் எப்படி அதை கூற முடிந்தது? அதுவோ உட்புறத்தில் இருந்தது. எந்த ஊடுகதிர் நிழற்படமும் அதை காட்ட முடியாது. புற்றுநோய், அதாவது உங்களால் ஊடுகதிர் நிழற்படத்தின் மூலம் புற்றுநோயை கண்டறிந்து கூற முடியாது. அது மாம்சத்தில் தானே உள்ளது, உங்களால் அதை காண முடியாது. அந்த ஸ்திரீனுடைய உட்புற சரீர சதைகளை வெட்டி அதனுடைய துண்டுகளை பரிசோதித்து பார்த்து மாத்திரமே கண்டறிய கூடும், அவ்வளவுதான். இப்பொழுது அந்த சிறு தாயாருக்கு புற்றுநோய் அவ்வாறு தொடர்ந்து இருந்திருந்தாலும், நானும் அந்த விதமான ஒரு பரிசோதனையை யாரோ ஒருவர் செய்வதை பார்க்கலாம், அவளுடைய விசுவாசத்தை தேவன் பேரில் வைத்து சோதித்து பார்க்க செய்திருப்பேன். இப்பொழுது நான் தவறாயிருந்தால், நான் தவறான எண்ணத்தை உடையவனாய் இருந்தால், அப்பொழுது தேவனனை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் பாருங்கள், காரணம் நான் அறுவை சிகிச்சைகளில் நம்பிக்கை கொள்வதில்லை என்றும், அல்லது மருத்துவர்கள் மட்டுமல்ல காரியங்களில் நம்பிக்கை கொள்வதில்லை என்றும் நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பவில்லை, பரவாயில்லை. ஆனால் நீங்கள் ஒரு நபருக்குள்ளாக வெட்டி ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்னர் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்றும், அவர்களை அதை போன்று வெறுமன பரிசோதனைக்குட்படுத்தக் கூடாது என்றே நான் எண்ணுகிறேன். அது உண்மை. இப்பொழுது உண்மையாகவே அவளால் உயிர் வாழ முடியாது, அவ்வளவுதான். அவள் பிழைப்பாளையானால் அப்பொழுது அது நிச்சயமாகவே எப்போதும் சம்பவித்திருந்த மகத்தான அற்புதங்களில் ஒன்றாகவே இருக்கும். அந்த ஸ்திரீ கீழ்நோக்கி பார்த்து தன்னுடைய குடல்கள் ஒரு பக்கத்தில் இருந்ததையும் அவளுடைய சிறுநீரகங்கள் மறுபுறத்தில் செயல்பட வேண்டியதா இருந்ததையும் கண்டபோது அவள் எந்த விதமாக மயங்கி போய்விட்டாள், மயங்கியே விட்டாள். ஏன், அது ஒரு காரியமாக இருக்கவில்லை. அந்த பரிதாபமான சிறிய ஸ்திரீ மயங்கி போய்விட்டாள். 3 அல்லது 4 பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய கிட்டத்தட்ட 22 அல்லது 25 வயதுடைய ஒரு தாய். என் வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டதிலேயே மிகவும் விசனமான காரியம். நான் என்னுடைய வழியில் அதை சிந்தித்து பார்க்கும் போது மருத்துவர்கள் அதற்கு குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் என்றே கூறினேன். அந்த பட்டணம் அவளுடைய மருத்துவ செலவினை செலுத்தப் போவதா இருந்தபடியால் அவர் அந்த ஸ்திரீயை ஒரு மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு சென்றிருந்தால் அப்பொழுது அது தவறாகும், அது அனுமதிக்கப்படக்கூடாது. நல்லது சகோதரனே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது கூடாதது அல்ல, அதுவல்ல, அது கூடும், நிகழக்கூடியதாகவே உள்ளது. காரணம், கலிபோர்னியாவில் ஒரு கரமே இல்லாதிருந்த ஒரு மனிதனை நான் அறிவேன். நீங்கள் எல்லோருமே செய்தித்தாளில் வெளியான அதை வைத்திருக்கிறீர்கள். அந்த மனிதனுக்காக ஜெபம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த கரம் இங்கே மேலே இல்லாதிருந்தது, அது கீழே வளர்ந்து விரல்கள் அதிலிருந்து இப்பொழுது வளரும் வரை, அதாவது மேலிருந்து முழங்கை வரை, மணிக்கட்டு வரை, பின்னர் உள்ளங்கை வரை, அதனுடைய விரல்களின் பின்னால் உள்ள கைமுட்டிகளின் பாகம் வரை வளர்ந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது ஒவ்வொரு மாதமும் விசுவாச தூதர் என்ற பத்திரிகையில் வெளிவந்தது என்று நான் நினைக்கிறேன். அந்த மனிதன் இந்த விதமாக தன்னுடைய கரத்தை பெற்றுக் கொண்ட போது அவருடைய கரம் எங்கே இருந்து இல்லாதிருந்தது என்றும், அது எங்கிருந்து வளர்ந்து வந்தது என்றும் அந்த பத்திரிகையில் காட்டப்பட்டது. ஏறக்குறைய 1 வருட காலமாக அது எப்படி ஒவ்வொரு மாதமும் வளர்ந்து வந்தது என்றும் அதில் காட்டப்பட்டிருந்தது. நிச்சயமாகவே அது உண்மை. நான் நினைக்கிறேன் அது ஒரு அபூர்வமான காரியம். பாருங்கள், அது ஒரு மிக அபூர்வமான காரியம். ஒரே ஒரு முறைதான் நான் அதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது சகோதரன் பாஸ்வத், அவர் ஒரு இரவு ஒரு ஸ்திரீக்காக ஜெபித்தார். நானும் என்னுடைய கூட்டத்தில் ஒருவரை உடையவனாயிருந்தேன். ஆனால் பாஸ்வத்தினுடையதோ உடனடியாக நிகழ்ந்தேறியது. ஆனால் என்னுடையது நிறைவேற சில காலம் தேவைப்பட்டது. அவர் ஒரு ஸ்திரீக்காக ஜெபித்தார். நான் அந்த ஸ்திரீனுடைய சாட்சியை வாசித்தேன். அவளுக்கு புற்றுநோய் இருந்தது. அது அவளுடைய மூக்கை தின்றுவிட்டபடியால் அவளுக்கு மூக்கே இல்லாதிருந்தது. ஜெபித்த அடுத்த நாள் காலையில் அவளுக்கு மூக்கு உண்டாயிருந்தது. இப்பொழுது நான் இதை அறிவேன். அது சகோதரன் வாஸ்வத்தினுடையது. அது கிறிஸ்துவே சுகமளிப்பவர் என்று பெயரிடப்பட்டுள்ள அவருடைய புத்தகத்தில் உள்ளது என்று நான் நினைக்கிறேன். அல்லது சந்தோஷத்தை கொண்டு வருபவர் என்ற ஒரு புத்தகத்தில் இருக்கலாம். இப்பொழுது அதில் அந்த ஸ்திரீனுடைய சாட்சி அவளுடைய பெயர் மற்றும் முகவரியோடு உள்ளது. அது சம்பவித்ததை நிரூபிக்கும்படியாக அவள் அயலகத்தார்கள், மருத்துவர்கள் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் உடையவளாயிருக்கிறாள். இப்பொழுது நான் ஒரு இரவு ஒரு அறையில் ஆர்கன்சாஸில் உள்ள லிட்டில் ராக்கி அங்கே ஜெபித்திருந்தேன். லிட்டில் ராக்கில் அல்ல, ஆனால் ஜோன்ஸ் ப்ரோவில். அதாவது நான் ஜெபிப்பேன், அதாவது நான் கடைசி நபருக்காக நான் ஜெபிக்கும் வரை நான் காத்திருக்க போகிறேன் என்றேன். அப்பொழுது நான் 8 ராப்பகல் மேடையிலேயே இருந்தேன். அவள் பின்னர் அவள் கைக்குட்டையை எடுத்த போது பாருங்கள், அவளுக்கு மூக்கே இல்லாதிருந்தது. மருத்துவர்கள் இவ்வாறு கூறியிருந்தனர், புற்றுநோயானது அவளுக்குள்ளாக இருந்த வெள்ளை எலும்பையே தின்றுவிட்டிருந்தது. அவர்களும் அதை காண்பித்துக் கொண்டிருந்தனர். நான் அவளுக்காக ஜெபித்து கர்த்தர் அவளை குணப்படுத்தும்படி வேண்டிக் கொண்டேன். அப்பொழுதிலிருந்து ஏறக்குறைய 4 அல்லது 5 வாரங்கள் நான் டெக்சார்கானாவில் இருந்தேன். அப்பொழுது அங்கே அருமையாக ஆடை அணிந்திருந்த ஒரு பெருந்தன்மையானவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் சகோதரன் நாம் நான் ஒரு காரியம் சொல்ல முடியுமா என்று கேட்டார். அவர் மேடையண்டை எழுந்தி வந்தவுடனே வாயில் காப்போன்களில் ஒருவர் அவரை அமைதியா இருக்கும்படி செய்ய முயன்றார். அப்பொழுது நானோ பரவாயில்லை, நாம் என்னவென்று பார்ப்போம் என்றேன். அப்பொழுது அவர் உங்களால் இந்த வாலிப பெண்மணியை அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறதா என்று கேட்டார். அப்பொழுது நானோ இல்லை, எனக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை என்றேன். அவர் நீங்கள் இந்த புகைப்படத்தை பார்த்திருந்தால் நீங்கள் அவளை அடையாளம் கண்டுகொண்டிருப்பீர்கள் என்றார். அவர் டெக்சார்கானாவில் சுத்தம் செய்வதற்கு சர்வநாசம் செய்கிறவராயிருந்தார். அது ஒரு புத்தம் புதிய வளர்ந்த மற்றவர்களுக்கு இருப்பது போன்ற வடிவம் கொண்ட மூக்குடன் இருந்த அவனுடைய தாயாயிருந்தது. இப்பொழுது தேவனையே அது காண்பிக்க போகிறது. அது சிருஷ்டிக்கப்பட்டதை நான் கண்டிருக்கிறேன். இப்பொழுது தேவனால் அந்த திருமதி ஹார்வேக்காகவும் அதை செய்ய முடியும். அந்த பரிதாபமான ஸ்திரீ ஜீவிக்க விரும்புகிறதற்காக அவர் அதை செய்வார் என்று நான் ஜெபித்தேன். Now this man could not swallow even saliva. He liked to die, like I told you, because the one little patient didn't know what Clark wanted for him. And the family were all the way to the Gulf of Mexico and had to come back because of a terrible storm. It wasn't even seeded far enough, but it did. For 4 days and nights, when we finally come back there, he was going to go on out to a lake out past the place, 19 miles out of Chattanooga. And then the axe from the trailer cut right straight in half and dropped him right down. My sister-in-law's house, where this person had been in the hospital there in Chattanooga. Well, we went up to see them. We prayed for the man. And God wonderfully restored where that man had no stomach, no bowels, and nothing down there for a bill. And that God restored that Tony, நீங்கள் கூற வேண்டியது ஏதேனும் உண்டா? அது உண்மை. ஆமேன், ஆமேன். சரி, அதுவும் கூட நல்லதாயிருக்கிறது. ஆம், அவர் அதை நிச்சயம் செய்வார். அவர் ஒரு சுகமளிப்பவராயிருக்கிறார்.
Yes. Yes. Yes, brother.
I get along good like I am. Just like I am, I'm functioning good, I'm healthy, but still in all, I'm not like the good Lord made me to begin with. And for the glory of God, it'd be a
Sure.
ஆம் ஆம் சகோதரனே, ஆமேன், நிச்சயமாக. ஆம், நான் நிச்சயமாகவே, அதாவது மகனே, தேவன் அதை உங்களுக்கு திரும்ப அளிக்கிறார் என்று நான் நம்புகிறேன். எனவே நீங்கள் அதை திரும்ப கொண்டு சென்று அவருக்கு காண்பிக்க முடியும். அதுவே சரியானது. அது தேவனுடைய மகிமைக்கான ஒரு சாட்சியாய் உள்ளது. தேவன் அதை செய்வார் என்று ஜெபியுங்கள். ஓ, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனானால் அவரால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். அவரால் அதை எல்லா காரியங்களையும் செய்ய முடியவில்லை என்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அல்ல. நாம் என்னவாக இருக்க வேண்டும்? நாம் இருக்க வேண்டிய விதத்திலும் நம்மை உண்டாக்கின ஒரு காரியம் உண்டு. இல்லை என்றால் நாம் ஒரு பறவையை போன்ற தலையில் அல்லது அதை போன்ற ஒரு காரியமாக இருந்திருப்போம். ஒரு தனிச்சிறப்போடு நாம் ஒவ்வொருவரையும் உருவாக்க நமக்கு பின்னே ஒரு மதிநுட்பம் இல்லாதிருந்திருந்தால் ஒரு கருவாலி மரத்தை, ஒரு புன்னை மரத்தை, ஒரு பனைமரத்தை, அவைகள் என்ன என்ற வித்தியாசத்தை வேறுபடுத்தி காட்டி உருவாக்க ஒரு மதிநுட்பம் இல்லாதிருந்திருந்தால் என்னவா இருக்கும்? நம்ம ஏதோ விளங்கி மென்முடியோடு, ஏதோ சிறைகளோடு, ஏதோ ஒரு சர்மத்தோடு உண்டாக்கவில்லை. பாருங்கள், அது அதற்கு பின்னால் உள்ள ஒரு மதிநுட்பமாய் உள்ளது. அதுவே அதை ஆளுகை செய்கிறது. உண்மையாகவே அவர் தம்முடைய கரங்களில் எல்லா காரியங்களையும் தாங்குகிறார். அவரால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் என்பதை நான் அறிவேன். நாம் அதற்காக ஜெபிப்போம். நாம் ஜெபம் செய்வோம்.
Right. We got... Yes, ma'am, it's all right. Go ahead.
But I know he's a prayer answering God, and I know he's still healing.
Amen.
Because my hip was giving me so much trouble, I couldn't hardly sit down at this thing, you know.
Sorry, ma'am. சரி அம்மா, அதனால் பரவாயில்லை. சரி கூறுங்கள். ஆமேன், உங்களுக்கு தெரியும். நானும் அதை எண்ணி பார்க்க முயற்சித்திருக்கிறேன். சகோதரி ஸ்னைடர், ஒரு சமயம் நான் அந்த அபிஷேகத்தில் இங்கே நின்று கொண்டிருந்த போது நான் நினைத்தேன். நான் சகோதரன் காக்ஸ் அவர்களிடத்தில் கூறினேன், நான் இந்த கூடாரத்தில் இனிமேல் நான் ஒருபோதும் அந்த பகுத்தறிதல்களை கொண்ட கூட்டங்களை நடத்த முயற்சிக்க கூட போவதில்லை என்றேன். ஓ சகோதரியே, பிசாசு என்னை சுற்றி எப்படி கடிக்கிறான் என்பதை நீங்கள் அறியீர்கள். அவன் எப்படியா இது செய்கிறான்? இந்த பகுத்தறிதலை குறித்து எனக்கு தொல்லை கொடுக்கிறான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இங்கே திருமதி வூட் அவர்களுடைய சகோதரிக்கு இங்கே சம்பவித்திருந்ததை கண்டறிகிறோம். அவர்களுடைய ஜனங்கள் எவரையுமே நான் ஒருபோதும் கண்டதே கிடையாது. அந்த நேரத்தில் அவர்களுடைய ஒரு கூட்டமே சுகமடைந்து ஒவ்வொருவரும், அதாவது ஏன் சுகமடைந்திருந்த அந்த ஜனங்களின் சதவிகிதமோ எண்ணிக்கையில் பெரியது என்பதை நீங்களே அறிவீர்கள். அதற்கு பிறகு, அதாவது இப்பொழுது வினோதமான காரியம், அவளுடைய சகோதரியோடு கிட்டத்தட்ட அதற்கு 2 வாரங்களுக்கு முன்னர் நான் அவளோடு இரவு ஆகாரத்தை புசித்திருந்தேன். ஓ, அது கண்டக்கியில் உள்ள மலைகளில் கீழே உள்ள வழியாக அவளுக்கு திருமதி ஊட்டவர்களை போன்ற குரல் இருந்ததை நான் அறிந்திருந்தேன். அந்த அறையில் அதிக வெளிச்சம் இல்லாதிருந்தது. நான் அவளிடத்தில் எந்த கவனத்தையும் செலுத்தாமல் அவளுடைய கணவனிடத்தில் அதிகமாக பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவளோ இரவு உணவினை ஆயத்தம் செய்திருந்தாள். எனவே நாங்கள் சென்று அமர்ந்து புசித்துவிட்டு மீண்டும் திரும்பி உள்ளே வந்து அவளுடைய கணவனிடத்திலேயே நான் பேசினேன். அவளோ எழுந்து வெளியே போய்விட்டாள். என்னுடைய பயபக்திக்குரிய நியாயபதியாக இருக்கிற தேவன் இந்த பிரசங்க பீடத்தின் அருகில் இருக்கிற நான் இந்த ஸ்திரீயை ஒருபோதும் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்பதை அறிந்திருக்கிறார். அப்பொழுது சுகமளிக்கும் ஆராதனை முடிவுற்ற பிறகு நான் மனந்திரும்பும்படிக்கு பாவிகளுக்கான பீட அழைப்பை கொடுத்தேன். அவளோ அதற்கு எதிராக மிகவும் கர்வமுள்ளவளாய் இருந்து வந்தாள். அப்பொழுது அவள் மனம் திரும்பி அவளுடைய ஜீவியத்தை கிறிஸ்துவுக்கு கொடுத்து கிறிஸ்துவுக்கு தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்க மனதுள்ளவளாய் தன்னுடைய கரத்தை உயர்த்தி அழுது கொண்டிருந்தாள். என்னுடைய பீட அழைப்பு முதலியவற்றை விடுத்து எல்லா அபிஷேகமும் போய்விட்ட பிறகு அப்பொழுது நான் திரும்ப நேர்ந்த போது இங்கே ஒரு தரிசனம் உண்டானது. அப்பொழுது நான் அவளுடைய சகோதரனை கண்டேன். ஒரு சகோதரியும் இருந்தாள். இது அவளுடைய சகோதரி. அவர்கள் ஒன்றாயிருந்தனர். அது சார்லினுடைய மனைவி என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் அன்றொரு நாள் சார்லினுடைய வீட்டில் மேஜையண்டை அமர்ந்திருந்ததை நான் அறிந்திருந்தேன். அவருடைய மனைவி சிறு உருவம் படைத்தவள். அப்பொழுது கர்த்தர் அவளுக்கு இருந்த ஒரு தொல்லையை எனக்கு காண்பித்தார். அந்த மணி வேளையிலேயே கர்த்தர் அவளுடைய சரீரத்தை தொட்டார். அப்பொழுது அவளுடைய மேஜையண்டை அங்கே அமர்ந்திருந்தாள். தோணி நாம் எங்கே இருந்தோம்? அங்கே அணில் வெட்டுக்கு சென்றிருந்தோம். கர்த்தர் அவளுடைய சரீரத்தை தொட்டு அவள் முழுவதுமே அணிந்து கொள்ள வேண்டி இருந்த இந்த காரியத்தை அவளுடைய எஞ்சியுள்ள ஜீவியத்திற்காக அவளிடத்திலிருந்து எடுத்து போட்டு விட்டார். அங்கே அப்படியே அமர்ந்திருந்தாள். அந்த ஸ்திரீ எப்பொழுதுமே மேஜையின் மறுமுனையில் ஆகாரம் புசிக்கிறவள். ஆனால் அவள் சுற்றி வந்து தன்னுடைய நாற்காலியை உள்ளே நகர்த்தி எனக்கு பக்கத்தில் அமர்ந்து புசித்தாள். அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள் என்பதை அவள் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. அவளுடைய கணவர் இந்த விதமாக அமர்ந்திருந்தார். சகோதரன் பேங்க்ஸ் அங்கே அமர்ந்து எங்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அவள் சுற்றி வந்து தன்னுடைய நாற்காலை எடுத்துக்கொண்டு வந்து என் அருகில் அதை போட்டு அமர்ந்தாள். அது ஒரு நோக்கத்திற்காகவா இருந்தது? கர்த்தர் அங்கே ஒரு தரிசனத்தை காண்பித்தார். நான் அவளுடைய கணவரை வெளியே அழைத்தேன். ஏனென்றால் அது ஒரு ஸ்திரீகளுக்கான கோளாறாய் இருந்தது. என்ன சம்பவித்தது என்பதை குறித்து நான் அவரிடம் கூற துவங்கினேன். அவர், சகோதரன் பிரணாம், அது சரியாக அந்த விதமாகவே சரியாக அந்த விதமாகவே சம்பவித்தது என்று கூறினார். கர்த்தர் அவளை குணப்படுத்தி விட்டார் என்று அவர் அவரிடத்தில் கூறினார். சரி, அதன் பின்னர் அன்று இரவு ஆராதனை முடிவுக்கு பிறகு இந்த மற்ற சகோதரியை, இந்த வாலிப சார்ந்த சபர்களும், இந்த ஸ்திரீயும் ஒன்றாய் இருப்பதை நான் கண்டேன். அப்பொழுது நான், அது அவருடைய மனைவியாய் இருக்க வேண்டும், ஆனால் அவருடைய மனைவியோ ஒரு இளம் பொன் நிறமான தலையுடையவளாயிற்று, இதுவோ ஒரு கருமை நிறம் கொண்ட தலையினையுடைய ஒரு ஸ்திரீயா இருக்கிறாளே என்று எண்ணிக்கொண்டேன். அப்பொழுது அங்கே இருந்த ஒரு மூலையில் தரிசனம் தோன்றினதை நான் கவனிக்க நேர்ந்தது. அப்பொழுது அவள் அங்கே அமர்ந்து கொண்டு தன்னுடைய கண்களை துடைத்துக் கொண்டிருந்தார். கர்த்தரோ ஒரு தரிசனத்தை காண்பித்திருந்தார். பீட அழைப்பிற்கு பிறகு அவள் செபக்கூட்ட முடிவுற்ற பிறகு வியாதியஸ்தரின் சுகமளித்திற்கு பின்னர் பீட அழைப்பு விடப்பட்டிருந்தது. அப்பொழுது அவள் மனம் திரும்பி தன்னுடைய ஜீவனை தேவனுடைய அளிக்கும் வரை அவர் காத்திருந்தார். அதன் பின்னர் அவள் திரும்பிச் செல்ல அவளை குணப்படுத்தினார். அவளுடைய தொல்லைகளோடு பல வருடங்களாக அவளுடைய சரீர பாகங்கள் வீங்கியிருந்தன. அவளுடைய சரீரத்தில் இருந்த விஷமானது அவளுடைய சுருங்கியிருந்த பாதம் வரைக்கும் சென்று பரவி இருந்தது. அவள் இத்தனை வருடங்களாக உணர்ந்ததை விட இப்பொழுது மேலாக உணர்கிறாள். பாருங்கள், கர்த்தர் எப்படியாய் தம்முடைய ஆச்சரியமான கிருபையினால் அதை செய்கிறார். அதுவே அதை குறித்து நிகழ்ந்த சம்பவம் என்று நான் நினைக்கிறேன். இல்லையா சகோதரி போல், எப்படியாய் அவர் செய்கிறார்? என்ன கூறுகின்றீர்கள்? ஒரு வாரத்தில் 7 பவுண்டுகள் குறைந்து விட்டாள். ஓ, அவர் தேவனாயிற்று. அவர் தேவனல்லவா? இப்பொழுது நானோ சகோதரன் நெவிலிடம் கூறின காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல உள்ளேன். இன்றிரவு அவர் ஒரு செய்தியை உடையவராய் இருக்கலாம் என்று நான் எண்ணியிருந்தேன், ஆனால் அவரோ இல்லை என்று கூறிவிட்டார். அவர் வைத்திருக்கவில்லை. இங்கே பதிலளிக்காமல் விடப்பட்டுள்ள ஒரு சில கேள்விகளை நான் வைத்திருக்கிறேன். நான் இங்கே இந்த கேள்விகளுக்கு நேர்மை உணர்வோடு பதிலளிக்க கடமைப்பட்டிருப்பதை உணர்ந்தேன். அதன் பின்னர் 2 அல்லது இன்னும் 3 நான் வைத்துள்ளேன். அநேகமாக இன்றிரவு நான் பதிலளிக்க மாட்டேன். ஒரு பிரசங்கியாரிடத்திலிருந்து சில என் கரத்தில் கொடுக்கப்பட்டன என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும். சகோதர நபில் இல்லை பீலர் அவைகளை இடத்தில் கொண்டு வந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:19 மற்றும் 20 உள்ள கற்கள் எதை சுட்டிக்காட்டுகின்றன? வெளிப்படுத்தின விசேஷம் 5 உள்ள 4 ஜீவன்களை விளக்கி கூறவும். அவர் 6 அதிகாரத்தையே பொருட்படுத்தி கூறுகிறார். அது வெளிப்படுத்தல் 5 அல்லவா? அது 6 உள்ளது என்றே நான் நினைக்கிறேன். 24 மூப்பர்கள் யார்? ஆதியாகமும் 38 அதிகாரத்தில் உள்ள சிவப்பு நூல் என்ன பொருட்படுத்தினது? வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரத்தில் உள்ள 2 சாட்சிகளின் மரணத்தை குறித்து அனுப்பப்பட வேண்டிய வெகுமதிகள் எங்கே உள்ளன? 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு பரிசுத்தவான்கள் எங்கே இருப்பார்கள்? அவர்கள் எந்த விதமான ஒரு சரீரத்தை உடையவர்களாக இருப்பார்கள்? நாம் எப்படி தூதர்களை நியாயந்திருப்போம்? கொரிந்தியர் 1:20 உள்ளபடி தூதர்களை நிமித்தமாக ஏன் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும்? இந்த நல்ல கேள்விகளை குறித்து பேசுவோம். அதில் சில நல்ல கேள்விகள் உள்ளன. இன்றிரவு நான் அவைகளுக்கு அநேகமாக பதிலளிக்க மாட்டேன், ஆனால் கர்த்தருக்கு சித்தமானால் அதற்காக நாம் அடுத்த முறை வரும்போது நான் அவைகளுக்கு பதிலளிக்க முயற்சிப்பேன். நான் இன்றிரவு இங்கே சில மிக நல்ல கேள்விகளை வைத்துள்ளேன். ஆகையால் நாம் இப்பொழுது ஜெபித்து கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி வேண்டிக் கொண்டு அடுத்த 35-40 நிமிடங்களில் அவைகளுக்குள்ளாக நாம் நேராக செல்வோம். இப்பொழுது ஸ்தோத்திரிக்கப்பட்ட பரலோக பிதாவே, நீர் எங்களுக்காக செய்துள்ள எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். ஓ, அது உம்முடைய கிருபையானது எப்படி எங்களை வந்தடைகிறது என்பது மிகுந்த ஆச்சரியமாய் உள்ளது. நான் இப்பொழுது அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அன்றிரவு என்னுடைய துணைவி ஓ மிகவும் சுகவீனமாய் இருந்த போது நீரோ காட்சியில் வந்தீர். அவளுடைய காய்ச்சலானது அந்த மணி நேரத்திலேயே நீங்கி போயிற்று. இப்பொழுதோ முற்றிலும் குணமடைந்து விட்டாள். நான் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றிரவு ஒவ்வொருவரும் கேட்டுள்ள ஒவ்வொரு வேண்டுகோளோடும் நீர் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அது எங்களுடைய சொந்த வீட்டுக்கு வரும் வரையில் நாங்கள் அறிந்த சிறு காரியத்தையே செய்கிறோம். அது எதை பொருட்படுத்துகிறது என்றால் ஒரு சிறு ஜபத்தையே ஆகும். ஓ தேவனே, எப்படியாய் நீர் மெய்யானவராயிருக்கிறீர்! அந்த நேரத்தில் ஒரு மருத்துவர், எனக்கு தெரியாது, அதை போன்று செயல்படுகிற எந்த காரியத்தையும் நான் ஒருபோதும் கண்டதே இல்லை என்று கூறி நடந்து செல்லும் போது, அதன் பின் கர்த்தராகிய இயேசுவே நீர் காட்சியில் அசைவாடுகிறீர். ஓஹோ தேவரே, நீர் எங்களுக்கு மிகவும் உண்மையானவராயிருக்கிறீர். நாங்கள் அதற்காக மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். நீர் எங்களுடைய எல்லா சோம்பலான வழிகளையும், எங்களுடைய மதிகட்ட வழிகளையும் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ கர்த்தாவே, எங்களை நினைவு கூர்ந்தருளும். அதாவது நாங்கள் ஒரு அந்தகார உலகில், ஒரு அந்தகார உலகத்தின் பாவம் மற்றும் பெருங்குழப்பத்திலும் உள்ள மானிடர்களாயிருக்கிறோம். நாங்கள் ஒரு திரையினூடாகவே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது இருந்த விதமாகவே எங்களுடைய முகத்தின் மேல் இருக்கிறபடியால் நாங்கள் கண்டு அறிந்துள்ளதை மாத்திரமே இங்கே மனித சக்திக்குட்பட்டு செய்கிறோம். ஆனால் என்றோ ஒரு நாள் அந்த திரையானது எடுக்கப்படும் போது நாங்கள் அறியப்பட்டிருக்கிற வண்ணமாய் முகமுகமாய் உம்மை கண்டு அறிந்து கொள்வோம். அந்த நாளுக்காகவே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இப்பொழுதும் பிதாவே, ஜனங்களின் வேண்டுகோளின்படி நாங்கள் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அளிக்க முயற்சிக்கையில் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிடத்திலிருந்து எல்லா சுகமீனத்தையும் எடுத்து போடும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தேவை. நீர் இதை அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு அருளப்படுவதாக, ஏனென்றால் நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். இப்பொழுது கேள்விகளுக்கு பதிலளிப்பதில் நான் தேசத்தில் மிகச் சிறந்தவன் அல்ல என்பதை நீங்களே அறிவீர்கள். ஆனால் என்னுடைய அறிவு கட்டினவரை மிகச் சிறந்த முறையில் பதிலளிப்பேன். அன்றொரு இரவு நான் துவங்கின ஒன்று இங்கே இருந்தது. நான் அதை நிறுத்த வேண்டியதாயிருந்தது. நாம் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். இந்த கேள்வியில் தான் நான் இருந்தேன் என்பது உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும். இப்பொழுது அது உண்மையாகவே 1 கொரிந்தியர் 12 கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நாம் புதிய பிறப்பை ஏற்றுக்கொள்கிறோம். இதுவே சம்பவிக்கிறது. இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகமா, அல்லது பின்னர் பெற வேண்டிய ஒரு ஞானஸ்தானமா, அல்லது இது ஒரு நிரப்பப்படுதலா? இப்பொழுது இது வேறொன்றுக்கும் இடமில்லாத ஒரு கேள்வியாய் உள்ளது. எனவே நாம் அந்த ஒன்றின் பேரில் நம்முடைய நேரத்தை இன்றிரவும் நாளை இரவும் கூட செலவழிக்க கூடும். இது நேரத்தை எடுத்துவிடும். இதை எடுத்து முழு வேதாகமத்துடன் ஒன்றாக இணைப்போம். ஒவ்வொரு வேதவாக்கியமும் வேதத்தில் உள்ள மற்ற ஒவ்வொரு வேதவாக்கியத்தோடு சரியாக ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். ஆனால் அதை சுருக்கமாக கூற முயற்சிக்கிறேன். அதை எப்படி கூற வேண்டும் என்று நான் அறிந்த முறையில் தெளிவாக கூறுகிறேன். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அப்பொழுது நீங்கள் புதிய பிறப்பை உடையவராயிருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கும் போது நீங்கள் ஒரு புதிய சிந்தையை, ஒரு புதிய ஜீவனை பெற்றுக் கொள்கிறீர்கள். ஆனால் அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அல்ல. புரிகிறதா? நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் புதிய பிறப்பை பெற்றுக் கொள்கிறீர்கள். நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள். அது தேவன் உங்களுக்கு அளிக்கின்ற வரத்தை ஏற்றுக்கொள்வதனால் ராஜாதிபத்திய கிருபையினூடாக உங்களுக்கு அளிக்கப்படுகிற ஒரு தேவனுடைய வரமாய் உள்ளது. பாருங்கள், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவனை உடையவராயிருத்தல், அது புதிய பிறப்பாய் உள்ளது. நீங்கள் மனமாற்றம் அடைந்துள்ளீர்கள். அதன் பொருள் என்னவெனில், நீங்கள் மேலான நிலையில் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்பதாகும். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களை கிறிஸ்துவின் சரத்துக்குள்ளாக வைத்து ஊழியத்திற்கான வரங்களுக்கு கீழ்படுத்துகிறது. அது உங்களை அதற்கு மேலாக ஒரு கிறிஸ்தவனாக்கவில்லை என்றாலும் அது சரீர வரங்களில் உங்களை பொறுத்துகிறது. புரிகிறதா? இப்பொழுது ஒரே ஆவியினால் 1 கொரிந்தியர் 12 நாம் ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். இப்பொழுது பவுல் வித்தியாசமான வரங்கள் உண்டு. இந்த சரீரத்தில் 9 வரங்கள் உள்ளன என்று கூறுகிறார். இந்த சரீரத்தில் நீங்கள் இந்த வரங்களில் ஒன்றை சுதந்திரித்துக் கொள்ள இந்த சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அவைகள் சரீரத்தினால் உண்டாகின்றன. ஆனால் இப்பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதை பொறுத்த மட்டில் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்கிற அந்த நொடிப்பொழுதிலிருந்து நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறீர்கள். இப்பொழுது அது பாவனை விசுவாசம் அல்ல, அது உண்மையாகவே கர்த்தராக இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதாகும். நீங்கள் சரியாக அங்கே மீண்டும் பிறக்கும் போது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறீர்கள். அப்பொழுது தேவன் உங்களுக்குள்ளாக வருகிறார். இப்பொழுது கவனியுங்கள், நித்திய ஜீவன், இயேசு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்றார். அப்பொழுதே நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாயிருக்கிறீர்கள். அதன் பின்னர் அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில் அந்த ஜனங்களில் சிலரை பவுல் சந்தித்திருந்தார். அவர்கள் அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு மனமாற்றம் அடைந்திருந்த நியாய சாஸ்திரியை தங்களுக்கு ஒரு பிரசங்கியாக உடையவர்களாயிருந்தார்கள். அப்பல்லோ வேதாகமங்களில் வல்லவனுமாயிருந்து அவன் இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு நிரூபித்துக் கொண்டிருந்தான். புரிகிறதா? இப்பொழுது கவனியுங்கள், அப்பல்லோ வார்த்தையினாலே நிரூபித்துக் கொண்டிருந்தான். விசுவாசம் கேட்பதனால், வார்த்தையை கேட்பதனால் வரும். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உங்களுக்கு இது புரிகிறதா? அப்பல்லோ வார்த்தையினால் இயேசுவே கிறிஸ்து என்று நிரூபித்துக் கொண்டிருந்தான். அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தை உடையவர்களாய் வார்த்தையை ஏற்றுக் கொண்டிருந்தனர். அதே சமயத்தில் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை மாத்திரமே அறிந்திருந்தனர். பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தபோது அவன் இந்த சீஷர்களை கண்டான். அப்பொழுது அவன், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். புரிகிறதா? இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கும் போது இயேசு நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறீர்கள் என்றார். அதுதான் புதிய பிறப்பு. அதுவே உங்களுடைய மனமாற்றமாய் மாற்றமாய் உள்ளது. ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு உங்கள் மூலமாக கிரியை செய்கிற இந்த 9 ஆவிக்குரிய பிரகாரமான வரங்களுக்கும் கீழ்ப்படிய செய்கிற தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது. நீங்கள் இந்த சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படும் போது பிரசங்கித்தல், சுவிசேஷகர்கள், அப்போஸ்தலர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள் போன்றவை சரீரத்தின் எல்லா வரங்களும் இதற்குள் உண்டாகின்றன. அது உங்களை ஒருபோதும் அதற்கு மேலாக ஒரு கிறிஸ்தவராக ஆக்குகிறதில்லை. அது ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் ஒரு பணிவிடை ஆவியாய் இருக்கும்படியான ஒரு ஸ்தானத்தில் உங்களை பொறுத்துகிறது. இப்பொழுது உங்களுக்கு இது புரிகிறதா? புரிகிறதா? இப்பொழுது கேள்வியானது நாம் ஒவ்வொன்றாக பதிலுரைப்போம். மூன்று கேள்விகள் உள்ளன. நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். அது சரியே. 1 கொரிந்தியர் 12 அதற்கு பதிலை அளிக்கும். சரி, இது சம்பவிக்கும் அந்த நேரத்திலா நாம் புதிய பிறப்பை பெற்றுக் கொள்கிறோம்? அது எப்போது? அதைத்தான் அவர்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். ஆம், ஒரே ஆவியினால். இல்லை இல்லை, நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். பாருங்கள், அது புதிய பிறப்பு துவங்கும் போதல்ல. நீங்கள் கர்த்தராகிய இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும் போது புதிய பிறப்பு துவங்குகிறது. இப்பொழுது பாருங்கள், ஒரு காரியமும் இல்லை. இப்பொழுது கவனியுங்கள், நீங்கள் விசுவாசிப்பதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? நீங்கள் அதை பார்க்கலும் வேற என்ன செய்ய முடியும்? நீங்கள் அதை விசுவாசிப்பதை காட்டிலும் அதை குறித்து வேற என்ன செய்ய முடியும்? அதை தவிர நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை கூறுங்கள். அதை விசுவாசிப்பதற்கு புறம்பாக நீங்கள் செய்யக்கூடியது ஒரு காரியமும் இல்லை. இப்பொழுது உங்களுடைய விசுவாசத்துக்கு புறம்பாக எந்த காரியமாவது உண்டானால் அது உங்களுடைய சொந்த செய்கையா இல்லை என்றால் அது ஒரு தேவனுடைய செயலாய் உள்ளது. ஆகையால் இப்பொழுது நீங்கள் அதை நாம் கூறினால், அதாவது ஏராளமான சமயங்களில் பரிசுத்த ஆவி என்பது அந்நிய பாஷையில் பேசுவதே அதற்கான ஆரம்ப ஆதாரம் என்று அநேக சமயங்களில் ஜனங்கள் ஏற்றுக்கொள்வதை நான் பார்த்திருக்கிறேன். சில சமயங்களில் ஜனங்களை குலுக்கி அல்லது அவர்களை அடித்து அவர்களை தட்டி அதை கூறு அதை கூறு அதை கூறு அதை கூறு என்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி கூறி அதை கூறு அதை கூறு அதை கூறு என்கிறார்கள். பாருங்கள், அது நீங்களாகவே செய்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு காரியமாய் உள்ளது. அதுவல்லாது, அது ஒன்றுமல்ல. நீங்கள் அந்நிய பாஷையின் குழப்பத்தை பெற்றுக் கொள்ளலாம், நீங்கள் ஏராளமான காரியங்களை உணர்ச்சி வசப்படல்களை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய சொந்த தனிப்பட்ட விசுவாசத்துக்கு புறமே இருந்து எந்த காரியமாவது உண்டானால் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய தெய்வீக வரமாக இருக்க வேண்டும். புரிகிறதா? நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரத்துக்குள்ள ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். அது சரியே. பாருங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது புதிய பிறப்பில் இருந்து ஒரு வித்தியாசமான செய்தியாயிருக்கிறது. ஒன்று ஒரு பிறப்பாய் உள்ளது, ஒன்று ஒரு அபிஷேகமாய் உள்ளது. ஒன்று உங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது, மற்றொன்று உங்களுக்கு வல்லமையை அளிக்கிறது. அது செயல்படும்படியாக நித்திய ஜீவனுக்குள்ளாக வல்லமையை அளிக்கிறது. இப்பொழுது நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? சரி சரி, இப்பொழுது இங்கே மற்றொன்று உள்ளது. இரண்டாவதற்கு வருவோம். அந்த இரவு நான் அறிந்த மிகச்சிறந்த பதில்களை கூறியிருந்தது. இயேசுவினுடைய சரீரம் கல்லறையில் இருந்த போது அவருடைய ஆவி 3 நாட்கள் எங்கே இருந்தது? அவருடைய ஆவி எங்கே இருந்தது? இப்பொழுது அவருடைய ஆவி, நீங்கள் வேத வாக்கியங்களை பின்தொடர்ந்து பார்ப்பீர்களேயானால் நல்லது. நாம் அநேக இடங்களை கொண்டு வந்து விளக்க முடியும். ஆனால் நான் யாராவது ஒரு வேதத்தை வைத்துள்ளார்களா என்று எதிர்பார்க்கிறேன். சகோதரன் சீக்கர், நீங்கள் ஒரு வேதாகமத்தை வைத்துள்ளீர்களா? சரி. சகோதரன் நெவில், நீங்கள் ஒன்றை வைத்துள்ளீர்களா? சங்கீதம் 16:10 எனக்காக எடுங்கள். வேறு யாராவது? சகோதரி, நீங்கள் அங்கு ஒரு வேதாகமத்தை வைத்துள்ளீர்களா? நல்லது. சகோதரன் ஸ்டிக்கர், சரி, யாராவது ஒருவர், நீங்கள் எனக்கு அப்போஸ்தலர் 2:27 அப்போஸ்தலர் 2:27 எடுங்கள். இப்பொழுது முதலாவது, இயேசு மரித்த போது, நீங்கள் மறிக்கும் போது உங்களுடைய சரீரம் மறிக்கிறது. மரணம் என்ற வார்த்தை வேறு பிரிதல் என்று பொருள்படுகிறது. உங்களுடைய அன்பார்ந்தவரிடத்திலிருந்து வேறு பிரிக்கப்படுதல் என்பதாகும். ஆனால் இங்கு அவர் இதை பரிசுத்த யோவான் 11 அதிகாரத்தில் கேட்டு, இல்லை, நான் உங்களுடைய மன்னிப்பு வேண்டுகிறேன், அதை பரிசுத்த யோவான் 5:24 என் வசனத்தை கேட்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கூறினார். இயேசு அவரை சந்திக்க வந்த மாத்தாளிடம் கூறினார், அவள், நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டார். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அவர், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். பார்த்தீர்களா? என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பார், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னென்றைக்கும் மறியாமலும் இருப்பார் என்றார். இப்பொழுது நம்முடைய மறிக்காத பாகம் ஒன்று உண்டு. நான் இந்த வேத வாக்கியங்களின் வரிசையினூடாக வந்துள்ளபடியால் ஒரு துவக்கத்தை உடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. ஒரு துவக்கமே இல்லாத காரியங்களுக்கு முடிவே இல்லை. ஆகையால் நாம் கிறிஸ்துவை, தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாயிருக்கிறோம். தேவனுடைய ஜீவன் முடிவற்றதாயிருப்பது போல நம்முடைய ஜீவனும் முடிவற்றதாயிருக்கிறது. நாம் நித்தியத்தை பெற்றுள்ளோம். இப்பொழுது சதா காலம் என்ற வார்த்தையை நாம் அதனுடாக சென்று பார்த்துள்ளோம். சதா காலம் என்ற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட கால நேரம் என்பதாய், அதாவது என்றென்றும், இணை இடைச்சொல் என்றென்றும் என்பதாய் உள்ளது. அதற்கு ஒரு முடிவு என்பதை நாம் இங்கே கண்டறிகிறோம். எல்லா பாடுகளையும் எல்லா சுகவீனங்களையும் எல்லா துயரமும் எல்லா தண்டனைகளையும் போலவே நரகத்துக்குத்தானே ஒரு முடிவு உண்டு. ஆனால் நித்திய ஜீவனுக்கோ முடிவே இல்லை. ஏனென்றால் அதற்கு துவக்கமே இல்லாதிருந்தது. அது ஒருபோதும் அறிக்க முடியாது. ஏனென்றால் அது ஒருபோதும் பிறக்கவே இல்லை. அது துவக்க நாட்களை உடையதாயிருக்கவில்லை. எனவே அதற்கு முடிவின் நேரமும் இல்லை. இப்பொழுது நாம் நித்தியமாய் ஜீவிக்கக்கூடியதற்கான ஒரே வழி நித்தியமாய் இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமே ஆகும். எந்த ஒரு காரியமும் இல்லாதிருப்பதற்கு முன்னமே தேவன் இருந்தார். அவர் தேவனாயிருந்தார். தேவன் ஒருபோதும் ஒரு துவக்கத்தையோ அல்லது முடிவையோ உடையவராயிருந்ததில்லை. தேவன் அந்த மகத்தான ஆவியாய் இருந்தார். வானவில்லின் ஏழு நிறங்களை போல நாம் அவரை வர்ணித்தோம். அந்த வானவில் பூமியை தொடவில்லை என்றாலும் அது பூமி முழுவதையுமே உண்மையாகவே மூடும். அது பூமியின் வளைவின் வட்டத்தில் உள்ள தண்ணீராய் உள்ளது, அதுவே அதை உண்டு பண்ணுகிறது. ஆனால் இப்பொழுது தேவன் நித்தியமானவராய் இருக்கிறபடியா அவர் பரிபூர்ணமானவராய் இருந்தார். பரிபூர்ண அன்பு, பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண திருப்தி, அந்த ஏழு ஆவிகளையும் நாம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பார்க்கிறோம். அவைகள் பரிபூர்ணமாய் இருந்த தேவனிடத்திலிருந்து உண்டாயிருந்தன. அதற்கு புறம்பே இருந்த ஒவ்வொரு காரியமும் அதிலிருந்து தாறுமாறாக்கப்பட்ட ஒரு காரியமாகவே இருந்து வருகிறது. இப்பொழுது நாம் பரிபூர்ண தண்டைக்கு திரும்பி வரக்கூடிய ஒரே வழி அதனண்டைக்கு திரும்பி வருவதே ஆகும். பரிபூர்ணம் அது தேவனாயிருக்கிறது. ஆகையால் நாம் பரிபூர்ண தண்டைக்கு திரும்பி வர வேண்டுமானால் அப்பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்க வேண்டும். முடிவில்லாதது அல்லது எந்த காரியமும் இல்லாமல் அது என்றென்றும் நித்திய ஜீவனாய் உள்ளது. இப்பொழுது அவர் ஆத்மாவை குறித்து ஆவியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நாம் நம்முடைய பரிசுத்தவான்களின் கல்லறைகளுக்கு மேலேயே இந்த சரீரத்தை நம்முடைய சரீரங்களை அடக்கம் பண்ண கொண்டு செல்கிறோம். சரீரம் முதலாவது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற லோகாஸ். முன்னமே நான் அதனுடன் பிரசங்கித்துள்ளேன். கத்தோலிக்கரோ அதை தேவனுடைய நித்திய குமாரத்துவம் என்று அழைக்கிறார்கள். நான் முன்னமே அதை கூறியிருக்கிறது போல அந்த வார்த்தை சரியாக பொருள்படவில்லை. பாருங்கள், நித்திய குமாரனாய் இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு குமாரனுக்கு ஒரு துவக்கம் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆகையால் இயேசுவுக்கு ஒரு துவக்கம் இருந்தது, தேவனுக்கோ ஒரு துவக்கமே இல்லாதிருந்தது. புரிகிறதா? ஆனால் குமாரன் நித்திய குமாரத்துவத்தை உடையவராய் இருக்கவில்லை. ஆனால் பிதாவோடு இருந்த குமாரன் ஆதியில் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற லோகாசாயிருந்தார். அது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற ஆவிக்குரிய சரீரமாயிருந்தது. அது நீங்கள் காண்கிற கண்களை போன்றில்லாமல் ஒரு மேலான கண்ணையுடைய மானிட ரூபம். அது நீங்கள் கேட்பது போன்ற செவிகளை பெற்றிராமல் ஒரு தொலைதூரத்தில் உள்ளதையும் கேட்கிற செவியாகும். பாருங்கள், அது ஒரு ஆவிக்குரிய சரீரமாய் இருந்தது. அது இந்த வானவெளியில் இருந்த யாவும் ஒரு ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ளாக இறங்கின. அது கண்மலையினூடாக கடந்து சென்ற போது மோசே அதை கண்டான். அவன் பின்பாகத்தை கண்டு அது ஒரு மனிதனை போன்று காணப்பட்டது என்றான். அவர் மாம்ச சரீரத்துக்குள்ளாக இறங்கி வந்து கன்றின் மாம்சத்தை புசித்து பாலை குடித்து வெண்ணையை புசித்த போது ஆபிரகாம் அவரை கண்டார். அவர் மாம்ச சரீரத்தில் வந்து பின்னர் அதிலிருந்து மறைந்து போனதை ஆபிரகாம் கண்டார். நம்முடைய சரீரங்கள் பூமியின் 16 மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டுள்ளன என்று நாம் கண்டறிந்தோம். அவைகள் ஒன்று சேர்ந்து உருவாகின. தேவன் அவைகளை ஒன்று சேர்த்து இந்த சரீரங்களிலேயே இரண்டு தூதர்களை உருவாக்கி கொண்டு வந்தார். அந்த தூதர்கள் நின்று பேசினர். தூதர்கள் அந்த சமயத்தில் மனிதர்களாயிருந்தனர். இப்பொழுது கவனியுங்கள், மெல்கிசேதேக்கு யாராயிருந்தார் என்றால் தேவன் தாமே என்பதை நாம் கண்டறிகிறோம். அது வேறு யாராகவும் இருந்திருக்க முடியாது. அவர் எருசலேமா இருக்கிற சாலேமின் ராஜாவாய் இருந்தார். அவருக்கு தகப்பனும் தாயும் இல்லாதிருந்தது. ஆகையால் அது இயேசுவாய் இருந்திருக்க முடியாது. ஏனென்றால் அவர் தகப்பனும் தாயும் உடையவராயிருந்தார். அவருக்கு நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாததாயிருந்தது. அதை ஒருவர் மாத்திரமே உடையவராயிருக்கிறார், அது தேவனாகும். அது ஒரு ஆவிக்குரிய சரத்திலே இங்கே தேவன் வாசம் செய்து கொண்டிருந்ததா இருந்தது. புரிகிறதா? சாலேமின் ராஜா இப்பொழுது தேவன் காலத்தினூடாக தம்முடைய ஜனங்களின் மூலமாக வாழ்ந்து வந்துள்ளார். அது மலையின் மேல் அமர்ந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக அழுத தாவீதுக்குள் இருந்த தேவனாயிருந்தது. அதே ஆவியானது தாவீதின் குமாரனாகி இயேசுக்குள் வெளிப்படுத்தப்பட்டது. அவர் எருசலேமில் புறக்கணிக்கப்பட்டு அழுதார். யோசேப்பு தன்னுடைய தகப்பனால் நேசிக்கப்பட்டு தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு பார்வோனின் வலது பாரிசத்தில் உட்கார வைக்கப்பட்டான். யோசேப்பினாலே அன்றி வேற எந்த மனிதனாலும் பார்வோனை வர முடியாது. எக்காலம் ஊதப்பட்ட போது யோசேப்புக்கு தெண்டரிட்டு பணிந்தனர். கிறிஸ்துவுக்கு பரிபூர்ண மாதிரி, அதுவே அந்த மனிதர் மூலமாக ஜீவித்த கிறிஸ்துவின் ஆவியாயிருந்தது. புரிகிறதா? இப்பொழுது இங்கே இயேசுவானவர் மறித்த போது அது மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தேவனாயிருந்தது. தேவன் மனிதனானார். மீட்பின் பிரமாணங்களில் இஸ்ரவேலில் இழந்த சொத்தை மீட்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு வழி மாத்திரமே இருந்தது. அதாவது அவன் ஒரு இனத்தானா இருக்க வேண்டியதா இருந்தது. அவன் ஒரு நெருங்கிய இனத்தானா இருக்க வேண்டியதா இருந்தது. ரூத்தின் புத்தகமோ அதை அழகாக விவரிக்கிறது. அவன் ஒரு இனத்தானா இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகையால் தேவனுக்கு மனிதன் நெருங்கிய இனத்தானாகும்படி தேவன் மனிதனுக்கு நெருங்கிய இனத்தானாக வேண்டியதா இருந்தது. புரிகிறதா? அவர் அவனுக்குள் ஒரு ஆவியை உடையவராயிருக்கிறார். ஒரு மனிதன் பிறக்கும் போது அவன் செய்கிற காரியம் ஏனென்றால் அது ஒரு ஜென்ம சோபமான ஆவியாயிருக்கிறது. அது ஒரு உலகத்தின் ஆவியாயிருக்கிறது. அது இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய ஆவியாயிருக்கிறது. அவன் வெறுமன ஆதாவின் ஒரு கர்ப்பப்பிறப்பாயிருக்கிறான். ஒரு மரமானது தானாகவே பிரதி உற்பத்தி செய்து கொள்கிறது. தாவரம் தானே பிரதி உற்பத்தி செய்து கொள்கிறது. மிருகங்களும் தங்களை பிரதி உற்பத்தி செய்து கொள்கின்றன. மானிடர்கள் தங்களை பிரதி உற்பத்தி செய்து கொள்கின்றனர். அவர்கள் மூல சிருஷ்டிப்பின் உப உற்பத்தி ஆயிருக்கிறார்கள். இது புரிகிறதா? இப்பொழுது ஒரு மனிதன் பிறக்கும் போது அவன் அந்த உலகத்தின் ஆவியை தனக்குள் கொண்ட ஒரு ஆவியோடு பிறக்கிறான். அந்த காரணத்தினால்தான் அவன் மீண்டும் பிறக்க வேண்டியவனாயிருக்கிறான். ஏனென்றால் இந்த ஆவி தந்தை தாயின் மூலம் கருதரித்தலில் இருந்து வருகிறது. அது பாலியல் கருதரித்தலாயிருந்தது. எனவே அது முற்றிலும் என்னென்றுமாய் ஜீவிக்க முடியவில்லை. ஆகையால் அவன் மீண்டும் பிறக்க வேண்டும். அவன் அதை செய்ய முடிந்ததற்கு முன்னே தேவன் இறங்கி வந்து மீண்டும் பிறப்பதற்கு அவனுக்காக ஒரு வழியை உண்டு பண்ண வேண்டியதாயிருந்தது. ஏனென்றால் அவன் தன்னை மீட்டுக் கொள்ள அவனுக்கு வழியே இல்லாதிருந்தது. அவன் நம்பிக்கை இல்லாதவனாயிருந்தான். அவன் நம்பிக்கை இல்லாமல், தேவன் இல்லாமல், கிறிஸ்து இல்லாமல் இந்த உலகத்தில் இழக்கப்பட்டு போய்விட்டான். அவன் தன்னை ரட்சித்துக் கொள்ள ஒன்றுமே இல்லாதிருந்தது. அவன் ஒரு பிரதான ஆசாரியராயிருந்தாலும், அவன் ஒரு கண்காணியாயிருந்தாலும், அவன் ஒரு போப்பாண்டவராயிருந்தாலும், அவன் என்னவாயிருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அவன் அடுத்த மனிதனை போலவே குற்றவாளியாயிருக்கிறான். ஆகையால் அதை செய்ய குற்றமில்லாத ஒருவர் தேவையாயிருந்தது. எனவே தேவன் ஒருவர் மாத்திரமே குற்றமில்லாதவராயிருந்தார். தேவன் நம்மை நிற்கும்படியாக மரணத்தின் கொடுக்கை எடுத்து போட, மரணத்தின் கொடுக்கை நங்குரமிட தேவன் இறங்கி வந்து மனிதனாக வேண்டியதாயிருந்தது. அவர் கிறிஸ்துவின் ரூபத்தில் வந்தார். அதாவது நாம் நம்முடைய கிரியைகளினால் அல்ல, அல்லது நம்முடைய நற்குணத்தினாலும் அல்ல, நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை, ஆனால் அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. ஆகையால் நாம் இந்த அடிவுள்ள சரீரத்தில் அவருடைய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்தீடுமாயிருந்து நமக்குள்ளே நித்திய ஜீவனை பெற்றுள்ளோம். நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்தீடுமாயிருக்கிறோம். ஆகையால் இயேசு உயிரோடு இருக்கிறவராய், அதாவது எந்த மனிதனுமே எவ்வளவு புல்லாங்கனாயிருந்தாலும் அல்லது எவ்வளவு நல்லவனாயிருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அவன் இந்த பூமியை விட்டு செல்லும் போது அவன் மரிப்பதில்லை. அவன் வேறெங்கோ இருக்கிறான். ஆனால் அவன் அழிந்து போகும் ஒரு ஜீவனை உடையவனாயிருக்கிறான். அவன் நரகத்தில் அவனுடைய செயல்களுக்காக தண்டிக்கப்பட்ட பிறகு, ஆனால் அதே சமயத்தில் அந்த ஜீவன் அழிந்து போய்விடும். ஒரே ஒரு மாதிரியான நித்திய ஜீவன் மாத்திரமே உண்டு. இப்பொழுது நாம் அதனுடாக சென்று பார்த்துள்ளோம். ஒரு மனிதன் ஒரு பாவியாயிருந்து என்றென்றுமாய் தண்டிக்கப்படுவானால் அவன் நித்திய ஜீவனை பெற்றிருந்தால் ஒழிய அவன் என்றென்றுமாய் தண்டிக்கப்பட முடியாது. அவன் நித்திய ஜீவனை பெற்றிருந்தால் அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான். புரிகிறதா? ஆகையால் ஒரே ஒரு மாதிரியான நித்திய ஜீவன் தான் உண்டு. அது ஜோகி என்ற தேவனுடைய ஜீவனாய் உள்ளது. எனவே அவன் அழிந்து போக முடியாது. ஆனால் துன்மார்க்கரோ கடைசி நாளில் அவர்களுடைய நியாயத்திற்பிற்காக சரீரத்தில் செய்திருந்த கிரியைகளின்படி நியாயந்திருக்கப்பட ஒரு வேதனைக்குரிய இடத்தில் காத்திருக்கிறார்கள் இப்பொழுது. ஆனால் நாம் சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருக்கும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். இப்பொழுது நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவர் நமக்கு அதை அப்படியே மன்னிக்கிறார். ஆகையால் நாம் தேவனுடைய நியாயத்திற்குள் ஒருபோதும் நிற்பதில்லை. உங்களுக்கு இது புரிகிறதா? பாருங்கள், ரோமர் 8:1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கிரமிப்பு இல்லை என்று கூறுகிறது. அதாவது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், அதாவது மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். பாருங்கள், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் ஆக்கிரமிப்பே இல்லை. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு, புரிகிறதா? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நாம் கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்து கிறிஸ்து என்னுடைய நியாயத்திற்பை ஏற்றுக்கொண்டிருக்க, நான் என்னுடைய பாவங்களுக்காக அவருடைய கிருபாதார பலி ஏற்றுக்கொண்டிருந்தால் தேவன் என்னை எப்படி நியாயந்திருக்க முடியும்? அவர் கிறிஸ்துவை நியாயந்திருத்த போது அவர் என்னை நியாயந்திருத்து விட்டார். அதன் பின்னர் நான் நியாயத்தீர்ப்பிலிருந்து விடுதலையாயிருக்கிறேன். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். புரிகிறதா? ஆனால் இப்பொழுது துன்மார்க்கர் அவனமாய் இருப்பதில்லை. அவன் வேதனையான ஒரு இடத்திற்குள்ளாக செல்கிறான். அது உண்மை என்பதை நாம் அறிவோம். துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிறான். அவன் ஒரு வேதனையான இடத்தில் இருக்கிறான். அவன் ஒரு இடத்தில் இருக்கிறான். அப்படித்தான் இந்த இறந்தோரின் ஆவியோடு தொடர்பு கொள்ளும் ஆவியுலக இடையீட்டாளர்கள் இறந்து போயிருக்கிற ஜனங்களின் ஆவிகளை அடைக்கிறார்கள். நீங்கள் அதை குறித்த எதையாவது எப்போதாவது பார்த்திருப்பீர்களேயானால் அது ஒரு விதமான கும்மாளமும் அசுத்தமான கேலி பேச்சுகளுமாய் அவர்கள் செய்கிற கிறுக்குத்தனமான காரியங்களுமாய் இருக்கின்றன. சரி, ஏன் அவர்கள் டானி மார்ட்டினின் அற்புதம் என்ற என்னுடைய கட்டுரை வெளிவருவதற்கு முன் வெளிவந்த இந்த செல்வி பைப்பர் என்ற கட்டுரையை பாருங்கள். எத்தனை பேர் அந்த கட்டுரையை வாசித்திருக்கிறீர்கள்? ஆம், நிச்சயமாகவே உங்களில் அநேகர் வாசித்திருக்கிறீர்கள். அது ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற பத்திரிகையில் உள்ளது. இந்த அற்புதத்துக்கு முன்னர் செல்வி பைப்பர் என்றவளை குறித்து வெளியானதை நீங்கள் கவனித்தீர்களா? அவள் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆவியுலக இடையீட்டாளராக அறியப்பட்டிருக்கிறாள். அவளுடைய கதையோ 12 பக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. 50 வருடங்களாக அவள் உலகம் முழுவதும் சென்று செய்ததை, அதாவது அவள் மரித்தோரோடு முற்றிலும் பேசுவதையும், மறித்த ஜனங்கள் எழும்பி வருவதையும் குறித்த விஞ்ஞான நிறுவனம் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் அப்பத்திரிகையாளர்கள் வைத்திருக்கிறார்கள். என்ன, தேவனுடைய பெயர் ஒரு முறையும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. எந்த மன திரும்பதை குறித்தும், தெய்வீக சுகமணித்தலை குறித்தும், அதை குறித்த எதையுமே ஆவியுலக தொடர்பு இடையீட்டில் குறிப்பிடப்படவில்லை. பாருங்கள், அதில் இருந்த ஒரே காரியம், ஜான், உன்னை எனக்கு தெரியவில்லையா? ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்த அந்த ஜார்ஜ் நான் தான். நான் என்னென்ன காரியத்தை செய்தேன், நாம் சென்று இதை செய்த இந்த இடம் உனக்கு நினைவிருக்கிறதா என்று அந்த ஜனங்கள் மாத்திரமே குறிப்பிடப்பட்டிருந்தனர். பாருங்கள், அவர்கள் அறிந்திருப்பதெல்லாம் அவ்வளவுதான். அவர்கள் மரித்து போய்விட்டனர், கடந்து போய்விட்டனர். அவர்களுக்கு நியாய தீர்ப்பே அன்றி வேறொன்றும் விடப்பட்டிருக்கவில்லை. மரமானது சாய்கிற விதமாகவே அந்த விதமாகவே அது விழுகிறது. நீங்கள் மறிக்கும் நிலையில், அதாவது அந்த காரணத்தினால்தான் நான் மறித்தோருக்காக ஜெபிப்பதில் கருத்து வெற்றி கொள்கிறேன். பாருங்கள், பரிந்துரை பிரார்த்தனைகள் அல்லது மறித்த பரிசுத்தவான்களோடு கலந்துரையாடுதல் போன்றவற்றோடு கருத்து வேறுபாடு கொள்கிறேன். அது தேவனுடைய வார்த்தையின்படியா இருக்க முடியாது. மறித்த பிறகு எந்த ஒரு நபருக்காகவும் ஜெபிப்பது எந்த ஒரு நன்மையும் செய்கிறதில்லை. அவர்கள் முடிவுற்று விட்டனர். அவர்கள் இரக்கத்திற்கும் நியாய தீர்ப்புக்கும் இடையே உள்ள கோட்டை கடந்து விட்டார்கள். அவர்கள் இரக்கத்தண்டை சென்றிருக்க வேண்டும் அல்லது இரக்கத்திலிருந்து விலகி சென்றிருக்க வேண்டும். இயேசு பரிசுத்த மத்தேயு 16 அதிகாரத்தில் அவன்னமாய் கூறினார். அவர் அதை போதித்தார். மார்க் 16 அதிகாரத்தில் அது உள்ளது என்று நான் நினைக்கிறேன். ஐஸ்வர்யவானும் லாசருவும் எந்த மனிதனும் இந்த பிளவை கடந்து வர முடியாது. ஒருபோதும் இதை கடப்பதில்லை. அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. புரிகிறதா? ஆகையால் அதுவே இதனை தீர்த்து வைக்கிறது. இப்பொழுது ஆனால் கிறிஸ்து மறித்த போது அவர் கிறிஸ்துவா இருந்தார் என்று ஒவ்வொரு காரியமும் சாட்சி பகர வேண்டியதா இருந்தது. இப்பொழுது நாம் உங்களுடைய கேள்விக்கு செல்வோம். முதலாவது காரியம், நட்சத்திரங்கள் ஒளி கொடுக்க மறுத்துவிட்டன. சூரியனோ அஸ்தமித்து விட்டது. சந்திரனும் தன்னுடைய ஒளியை கொடுக்கவில்லை. பூமியானது அவருடைய மரணத்திலே அதனுடைய கற்பாறைகளை வெண்மையாக்கிற்று. அவர் காவலில் இருந்த ஆத்துமாக்களுக்கு சென்று பிரசங்கித்தார். அவை நோவாவின் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது மனம் திரும்பாமற் போறவைகள். அவர்கள் அவரை அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டியதாக இருந்தது. அதை கவனியுங்கள். நீ இன்றிரவு இங்கே தற்செயலாக ஒரு பாவியா இருந்தால் ஒரு நிமிடம் அதை குறித்து சிந்தித்துப்பார். இன்றிரவு இப்பொழுது பிரசங்கிக்கப்படுகிற இந்த சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ என்றோ ஒரு நாள் இதற்கு சாட்சியாக இருக்க வேண்டியதாக இருக்கும். நீ யாராய் இருக்கிறாய் என்பதை பொருட்படுத்தாமல் நீ எங்கே இருந்தாவது உன்னுடைய முழங்காலை முடங்க செய்வாய். அது இன்றிலிருந்து ஒரு கால் 10,000 வருடங்கள் கழித்து நடக்கலாம். இந்த காலையில் இல்லாமல் இருக்கலாம். அது எப்பொழுதாவது இருந்தாலும் நீ எங்காவது முழங்காலை முடக்கப் போகிறாய். இதே மாறாத சுவிசேஷம் திரும்பவும் உனக்கு பிரசங்கப்படுவதை நீ கேட்கப் போகிறாய். காவலில் இருந்த அந்த ஆத்துமாக்களோ ஏனோக்கும் அவர்கள் எல்லோரும் நோவாவும் பிரசங்கித்த போதும் மனம் திரும்பாமல் இருந்தனர். இப்பொழுது உள்ளதைப் போன்று தேவன் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அந்த நேரம் வருவதற்கு காத்துக் கொண்டிருந்தார். நோவாவும் ஏனோக்கும் அவர்கள் எல்லோரும் பிரசங்கித்த போதும் அந்த ஜனங்கள் நகைத்து அவர்களை குறித்து பரிகாசம் செய்தனர். அவர்கள் காவல் வீட்டில் இருந்தனர். இயேசு காவலில் இருந்த ஆத்துமாக்களை சென்று பிரசங்கித்தார். அவர் சாட்சி பகர்ந்தாரே, வானங்களும் அவர் இங்கு இருந்தார் என்று சாட்சி பகர்ந்தன. பூமியும் அவர் அங்கு இருந்தார் என்று சாட்சி பகர்ந்தன. பாதாளமும் அவர் அங்கு இருந்தார் என்று சாட்சி
பகர்ந்தனர்.
வேதம் அதை கூறினது. அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் தாவீது சங்கீதங்களில், சரி சகோதரனே, நீங்கள் அதை படிக்க விரும்பினால் நீங்கள் சங்கீதங்களை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 16:10.
Read the same thing, brother, and where Peter preached on Acts, the second chapter, 27th verse.
சகோதரனே, பேதுரு பிரசங்கித்ததில் உள்ள அதே காரியத்தை அப்போஸ்தலர் 2:27 வாசியுங்கள்.
Read 2 verses above it, brother, so you can get the context of it.
For David speaketh concerning him, I foresaw the Lord always before my face, for he is on my right hand that I should not be moved. Therefore did my heart rejoice, and my tongue was glad. Moreover, also my flesh shall rest in hope.
சகோதரனே, நீங்கள் அதனுடைய கட்டத்தை, அந்த கட்டத்தை புரிந்து கொள்ளும்படி அதற்கு மேலே உள்ள 2 வசனங்களை வாசியுங்கள்.
Read the next verse now.
Thou hast made known to me the ways of life.
இப்பொழுது அடுத்த வசனத்தையும் வாசியுங்கள். ஆம், கவனியுங்கள். இப்பொழுது என்னுடைய யெகோவா சாட்சிகள் உபதேசத்தை சார்ந்த நண்பனே, நான் அதை குறித்து உங்களை கேள்வி கேட்க விரும்புகிறேன். புரிகிறதா? நரகம், பாதாளம், மாண்டாரி கீழ் உலகு என்ற ஒரு இடம் இருக்குமாயின் நீங்கள் அதை என்னவென்று அடைக்க விரும்பினாலும் சரி, அது கலரையிலேயே நிறுத்தி விடுமானால் அப்பொழுது அவர் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தமான அழிவை காணவிட்டீர் என்று ஏன் கூறினார்? அதை குறித்து என்ன? புரிகிறதா? இங்கே அவருடைய சரீரம் கல்லறையில் இருந்தது, அவருடைய ஆத்மாவோ பாதாளத்தில் இருந்தது. உயிரோடு பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அதை குறித்து என்ன? அவர் மீண்டும் தம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தார். அவருடைய ஆத்மா ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்த ஜனங்களோடு கூட அங்கே இருந்தது. அவர் அவர்களுக்கு சாட்சி பகர்ந்து கொண்டிருந்தார். அவர்கள் நீடிய பொறுமையோட தேவன் காத்திருந்த போது மனம் திரும்பாமல் போனவர்கள். வேறு வார்த்தைகளில் கூறினால், அவர் வாசலை தட்டினார். அப்பொழுது கதவானது சுழன்று திறந்தது. அங்கே மனம் திரும்பி இருந்த எல்லா ஆத்மாக்களும் இருந்தன. அவர் நான் தான் அந்த ஸ்திரீயின் வித்து, இங்கே ஏனோக்கு கூறியிருந்த ஒருவர் நான் தான் என்றார். அங்கே பரதீசில், அது மற்றொரு இடம். இப்பொழுது அந்த 3 ஸ்தலங்களையும் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். துன்மார்க்கரின் ஸ்தலம், நீதிமான்களின் ஸ்தலம் மற்றும் நரகத்தையுமே. புரிகிறதா? பரலோகத்தை குறித்த திருத்துவத்தை போன்றே, பிதா குமாரன் பரிசுத்தாவியை போன்றே, மிருகத்தை குறித்த திருத்துவத்தை போல, கள்ளத்திற்கதரிசி, மிருகம், மிருகத்தின் முத்திரை, அவை யாவும் நினைவிருக்கட்டும். அவை யாவும் திருத்துவத்தில் உள்ளன. திருத்துவம் ஒன்றாகி பரிபூர்ணப்பட்டது, ஒன்றாய் பரிபூர்ணப்படுத்தப்பட்டது. நீங்கள் 3 ஒன்றாய் பரிபூர்ணப்படுத்தப்படுகிறீர்கள். ஆத்மா, சரீரம், ஆவி, தண்ணீர், ரத்தம் மற்றும் நரம்புகள். பாருங்கள், நீங்கள் என்னவாக இருந்தாலும் பரிபூர்ணமாக்கப்பட்ட ஒன்றாக ஆவதற்கு உங்களுக்கு மூன்று தேவைப்படுகிறது. ஒரு மும்முனை கொண்ட கண்ணாடி துண்டை எடுத்து அதன் மேல் சூரிய வெளிச்சம் படும்படி செய்தால் அப்பொழுது நீங்கள் ஒரு பரிபூர்ணமான வானவில்லை பெற்றுக் கொள்வீர்கள். பாருங்கள், ஒவ்வொரு காரியமும் நீங்கள் ஒன்றை பரிபூர்ணப்படுத்த மூன்றினை உடையவராக இருக்க வேண்டும். இப்பொழுது அது நினைவிருக்கட்டும், அவர் மறித்த போது அவர் முதலில் காவலில் இருந்த ஆத்துமாக்களுக்கு பிரசங்கிக்க சென்று அவர் ஸ்திரீனுடைய வித்தா இருந்தார் என்று சாட்சி பகர்ந்தார். அவர் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட வருபவராக ஏனோக்கு கண்டவராக இருந்தார். நோவாவினால், ஏனோக்கினால், நீதிமான்களினால் பிரசங்கப்பட்டிருந்த வேத வாக்கியங்களுக்கு அவர் சாட்சி பகர்ந்து அவர்தான் அந்த ஒருவராக இருந்தார் என்று கூற வேண்டியதாக இருந்தது. ஒவ்வொரு காரியமும் அதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியதாக இருந்தது. அதன் பின்னரோ அவர் பாதாளத்திற்குள் இறங்கி மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை பிசாசிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டார். பரதேசிக்குள்ளாக திரும்பி வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் மற்ற நீதிமான்களை வெளியே கொண்டு வந்தார். அவர்கள் உயிர் தெழுந்தனர். மத்தேயு 27. அவர்கள் கல்லறைகளை விட்டு வெளியே வந்து நகரத்துக்குள் பிரவேசித்து வீதிகளினூடாக ஜனங்களுக்கு காணப்பட்டனர். அல்லேலூயா, அங்குதான் காரியமே உள்ளது. இப்பொழுது ஆனால் அவருடைய சரீரம், அவருடைய ஆத்மா அங்கே இழக்கப்பட்டவர்களுக்கு சாட்சி பார்த்துக் கொண்டிருக்கையில் இப்பொழுது அவர் இங்கே கீழே பிசாசிடத்திலிருந்து திறவுகோள்களை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்து ஆபிரகாம், ஈசாக்கை வெளியே கொண்டு வந்தார். அவருடைய ஆத்மா, அவருடைய ஆத்மா அங்கே அது செய்து கொண்டிருந்தது. அவருடைய சரீரமோ கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்தது. அந்த காரணத்தினால் தான் இயேசு கூறினார், ஜனங்கள், இயேசு மூன்று நாளைக்குள்ளே நான் இதை எழுப்புவேன், மூன்று நாளைக்குள்ளே நான் எழுந்திருப்பேன் என்று ஏன் கூறினார்? அவர் வெள்ளிக்கிழமை பிற்பகல் மறித்து ஞாயிறு காலை உயிர்த்தெழுந்தாரே என்று கூறுகிறார்கள். ஆனால் அது மூன்று நாளைக்குள்ளே என்று இருந்ததை கவனியுங்கள். நீங்கள் கிரேக்க வேதாகம அகராதியில் பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். அவரோ தாவீது அபிஷேகத்தின் கீழிருந்து, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் கீழிருந்து உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டி என்று கூறினார் என்பதை அறிந்திருந்தார். அது அவருக்கு உரித்ததாக இருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். அது அவரை பொறுப்படுத்தினது என்பதை அவர் அறிந்திருந்தார். அவரே தேவனுடைய பரிசுத்தராக இருந்தார். அழிவு 72 மணி நேரத்திற்குள் துவங்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். மூன்று நாட்களுக்குள் எங்கோ ஒரு இடத்திலிருந்து அழுக துவங்கும் முன் அவர் அங்கிருந்து மீண்டும் வந்து விட்டார். ஏனென்றால் வேத வாக்கியங்கள் தவறி போக முடியாது. அங்குள்ள ஒவ்வொரு வாக்குத்தமும் எனக்கு உரித்ததாக இருக்கிறது, உங்களுக்கு உரியதாக இருக்கிறது, அது நம்முடையதாக இருக்கிறது. அவர், நீங்கள் இந்த சரீரத்தை அழித்து போடுங்கள், நான் அதை மூன்று நாளைக்குள்ள எழுப்புவேன் என்றார். ஏனென்றால் அவர் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடு, உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண முட்டீர் என்று கூறியிருந்தார். மூன்று நாளைக்குள்ளே அந்த சரீரம் அங்கிருந்து வெளியே வந்துவிடும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் மூன்று நாட்களுக்கு முழுமையாக தங்கியிருக்கவில்லை, இல்லை ஐயா, அவர் நிச்சயமாக தங்கியிருக்கவில்லை. அவர் வெள்ளிக்கிழமை பிற்பகலில் இருந்து ஞாயிறு காலை வரையில் தரித்திருந்தார். அந்த சரீரத்தின் ஒரு உயிரணு கூட அழிந்து போக முடியவில்லை. அவர் மறித்து தைலமிடப்பட்டு, இல்லை, துணியில் சுற்றப்பட்டு ஒரு கல்லறையில் கிடத்தப்பட்டார். அந்த உஷ்ணமான ஈர பசை கொண்ட தேசத்தில் ஒரு சில மணி நேரத்திலேயே அவர் அழுகி போயிருக்கலாம். நீங்கள் அழுகி போகும் போது உங்களுக்கு தெரியும், அந்த உஷ்ணமும் ஈர பசையுமான தேசத்தில் அவருடைய சரீரம், அவருடைய மூக்கு உள்ளேயே அழுகி விழுந்து போக இன்னும் மற்றவர்களும் அழுகிவிடும். அது அழிந்து போயிருந்திருக்கும். ஏனென்றால் அது ஒரு சரீரமாக இருந்தது. ஆனால் அந்த உயிரணு அழுகுவதற்கு முன்பே தேவன் தீர்க்கதரிசியாகிய தாவீது மூலம் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவொட்டி என்று கூறியிருந்ததை அவர் அறிந்திருந்தார். அவர் எப்படியா தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு அதை கொண்டு ஜீவித்தார். இப்பொழுது அங்கிருந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அவருக்கு உரித்தானதாக இருந்தது. அவைகள் ஒவ்வொன்றையும் தேவன் நிறைவேற்றினார். ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் விசுவாசிக்கு உரித்தானதாக இருக்கிறது. தேவன் அதனுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நிறைவேற்றுவார். ஆமேன். அது சத்தியமாக இருக்கிறது என்று அப்படியே உறுதியாக இழைப்பாருங்கள். ஆமேன். ஆகையால் அவருடைய ஆத்மா, நீங்கள் இதை நினைக்கின்றீர்களா? இல்லை, என்னை மன்னிக்கவும். இயேசுவினுடைய சரீரம் கல்லறையில் இருந்த மூன்று நாட்களில் அவருடைய ஆவி எங்கே இருந்தது? அவருடைய ஆவி பாதாளத்தில், தாழ்விடங்களில் இருந்தது. அவர் உயிர்த்தெழுந்தார். உங்களுக்கு அதிக உதவியாக இருக்கும்படியாக நான் இங்கு ஒரு சிறு செய்தியை சேர்த்து கூறுவேனாக. அவர் உயிர்த்தெழுந்த போது, அவருடைய, அதாவது அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த போது, அவர் இன்னமும் மீட்பின் பணியை முற்றிலும் முடித்து விடாமல் இருந்தார். அது உண்மை. அவர் முழு காரியத்தையும் சுத்திகரிக்க வேண்டியதாக இருந்தது. கிரயமாக செலுத்தப்பட்டிருந்தது. ஆனால் பாதாளத்தின் பேரச்சமும் அந்த கல்லறையின் பேரச்சமும் இங்கே அவர் மறித்த போது அவர் தொடர்ந்து ஊழியம் செய்தார். அவர் மறித்த போது அவர் ஒருபோதும் ஊழியத்தை நிறுத்திவிடவில்லை. அவர் தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். என்னுடைய வினோதமான நடிப்பிற்காக என்னை மதிக்கவும், நான் இருக்கிறேன். ஆனால் அவர் ஒருபோதும் ஊழியத்தை நிறுத்தவில்லையே. நீங்கள் ஒருபோதும் மறிப்பதில்லையே. உங்களுடைய சரீரம் கொஞ்ச காலம் இழைப்பாரலாம், ஆனால் தேவன் அதை எழுப்புவார். அவர் எழுப்புவதாக வாக்கு பண்ணினார். தேவனால் அழிந்து போக முடியாது போல நீங்களும் ஒருபோதும் அழிந்து போக முடியாது. அது உண்மை. பாருங்கள், அவர் மறித்த பிறகு சீஷர்களுக்கோ மறித்துவிட்டார். அவர் என்னவாயிருந்தார் என்றால் அவர் நித்திரையாயிருந்தார். அவர் நான் போய் லாசருவை எடுப்புவேன் என்று அவனை குறித்து கூறினது போல அவர்கள் அவரை நித்திரைக்குட்படுத்தினர். தேவன் அவரை எடுப்ப வேண்டியதாயிருந்தது. பாருங்கள், அவர் தொடர்ந்து சென்றார். அவர் தொடர்ந்து பிரசங்கித்தார். அவர் இங்கே காவலில் இருந்து ஆத்துமாக்களுக்கு பிரசங்கித்தார். நேராக பாதாளத்துக்கு சென்று பிசாசிடத்திலிருந்து திறவுகோள்களை பறித்துக் கொண்டார். மீண்டும் திரும்பி வந்து பரதேசி மீண்டும் பிரசங்கித்து விட்டு மீண்டும் மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்தார். தம்முடைய சீஷர்களோடு 40 நாட்கள் விஜயம் செய்தார். 40ஆம் நாளின் முடிவிலே அவர் மேலேறி சென்றார். ஏனென்றால் நம்மை அமர்த்துகிற ஒவ்வொரு காரியத்தையும், மூட நம்பிக்கைகளையும், மற்றமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும், அவர் ஒவ்வொரு மூட நம்பிக்கையையும், ஒவ்வொரு சந்தேகத்தையும் துண்டித்து அவருடைய பரமேறுதலில் பூமியிலிருந்து மகிமைக்கு ஒரு ஜபக்கயிற்றை உண்டாக்கினார். உலகத்துக்கு ஏறி தம்முடைய மகத்துவமானவருடைய வலதுபாரசத்திலே உட்கார்ந்தார். ஜெயம் கொண்டாரே, மகத்தான ஜெயவீரர். முற்றிலுமாக மரணத்தால் அவரை பிடித்து வைத்துக் கொள்ள முடியவில்லையே, பாதாளத்தால் அவரை பிடித்து வைத்துக் கொள்ள முடியவில்லையே, புவியால் அவரை பிடித்து வைத்துக் கொள்ள முடியவில்லையே. அவர் பூமியில் இருந்த போது அவர் மிக இழிவான பட்டத்திற்கும் இழிவான ஜனங்களிடத்திற்கும் சென்றார். மிகவும் இழிவான பெயரிடப்பட்டார். அதைத்தான் மனிதன் அவருக்கு செய்திருந்தான். அவர் மிக இழிவான எரிகோ பட்டத்துக்கு சென்றார். மிக குள்ளமான மனிதன் ஒரு மரத்தில் ஏறி அவரை கீழ்நோக்கி பார்க்க வேண்டியதாக இருந்தது. அந்நிலையில் தான் மனிதன் அவரை வைத்தான். அவர் மிக இழிவான படியாயிருந்த பாதம் கழுவும் பணியாளாயிருந்தார். அவர் தாழ்ந்தவரானார். அவருக்கு பெயல்செபூல், பிசாசுகளின் தலைவர் என்ற இழிவான பெயர் அளிக்கப்பட்டது. மனிதன் அவருக்கு இழிவான பெயரை சூட்டி இழிவான இடத்தை அளித்து பாதாளத்தின் தாழ்ந்த இடத்திற்கு தாழ அவரை அனுப்பினான். தேவனோ அவரை எழுப்பி வானங்களுக்கு மேலாக உன்னதத்துக்கு அனுப்பி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அளித்தார். அல்லேலூயா. அது மட்டுமின்றி அவர் பரலோகத்துக்கான கீழ்நோக்கி பார்த்திருந்திருப்பார். உம்முடைய சிங்காசனம் வாராதி வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறது. பரலோகத்திலும் பூலோகத்திலும் யாவுமே அவருக்கு கட்டுப்பட்டிருக்கின்றன. எப்போதுமே இருந்திராத மகத்தான நாமம் அவருக்கு அளிக்கப்பட்டது. அதைத்தான் தேவன் அவருக்கு செய்தார். மனிதன் அவரை இழிவான நிலையில் வைத்தார். தேவனோ அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். அவர் தாழ்விலிருந்து உன்னதத்துக்கு உயர்த்தப்பட்டார். அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவர் தாழ்மை உள்ளவரானார். நாம் அவருடைய கிருபையினூடாக அவரை போல ஆகும்படிக்கு, தேவனுடைய குமாரனாகும்படிக்கு அவர் நம்மை போலானார். அந்நிலைக்கே அவர் சென்றார். ஆமே, அவருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. நாம் வரும்படியான ஒரு வழியை உண்டு பண்ணி என்றோ ஒரு நாளில் நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்றார். ஓ, வியப்பொன்றுமில்லையே. மனிதன் அந்த தரிசனத்தை புரிந்து பற்றிக் கொள்ளும் போது அதை விளக்கி கூறக்கூடிய மனிதன் ஒருபோதும் இருந்ததே இல்லை. அவர்களோ அதை விளக்கி கூற முயற்சித்து தங்களுடைய சிந்தையை இழந்துவிட்டனர். இந்த மகத்தான பாடல், ஓ தேவனுடைய அன்பு எவ்வளவு ஐஸ்வர்யமும் புத்தமுமானது, எவ்வளவு ஆழங்கான வீராததும் வல்லமையுமானது. அந்த செய்யுளின் கடைசி வரிகள் இல்லை, செய்யுளின் முதல் வரிகள் என்று நான் நினைக்கிறேன். அது இவ்வாறு உள்ளது. நாம் சமுத்திரத்தை மையினால் நிறைத்து ஆகாயத்தை தோல் காகிதமாக்கினாலும் அந்த செய்யுள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? பைத்தியக்காரன், ஒரு பைத்தியக்கார சீர்திருத்த நிலையத்தின் சுவற்றில் எழுதப்பட்டிருந்தது. எந்த மனிதனுமே தேவனுடைய அன்பை ஒருபோதும் விளக்கி கூற முடியாது. ஓ, அவர் நமக்காக என்ன செய்தார் என்று ஒருபோதும் கூறப்பட முடியாது. என்ன, நீங்கள் எப்படி அங்கே ஒரு தகுதியை பொருத்த முடியும்? அது துவக்கத்திலிருந்து முடிவு வரை அவருடைய கிருபையாய் உள்ளது. நான் காணாமற் போனேன், அதமானேன், உதவியற்றவனாய், எந்த நன்மையும் இன்றி, அதை குறித்து ஒன்றுமே இல்லாதிருந்தேன். அவர் தம்முடைய கிருபையினால் வந்து என்னை ரட்சித்தார். ஓ என்ன, அது அவருடைய, அது என்னுடைய கர்த்தர், அது அவருடைய அன்பு, அது அவருடைய நன்மையாய் உள்ளது. இப்பொழுதோ நமக்கு கிட்டத்தட்ட 7 நிமிடங்கள் உள்ளன. ஆனால் கிட்டத்தட்ட 15 கேள்விகள் இருக்கின்றன. சபைக்கு வெளியே ஸ்திரீகள் தனிப்பட்ட முறையில் வேலை செய்வது சரி என்று நீர் நினைக்கிறீரா? ஆம், அது ஒரு கேள்வியாகும். வெறுமென அதாவது ஒரு வேத பிரகாரமான கேள்விகள். ஆனால் நிச்சயமாகவே நான் சரி என்றே கருதுகிறேன். ஆம் ஐயா, நாம் எல்லோருமே ஒருங்கே பணிபுரிகிறவர்களாக இருக்கிறோம். ஸ்திரீகள் அவர்களுடைய ஸ்தானங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். நிச்சயமாகவே அவர்கள் அதை செய்கிறார்கள். ஆம் ஐயா, உங்களால் செய்ய முடிந்த எல்லா தனிப்பட்ட வேலையும் அப்படியே செய்யுங்கள். தேவன் அதற்காக உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இப்பொழுது நாம் பார்ப்போம். தயவு கூர்ந்து திருத்துவத்தை விளக்கிக் கூறவும். பிதா குமாரன் 2 நபர்களா இல்லை என்றால் எப்படி குமாரன் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருந்து பிதாவினிடத்தில் பரிந்து பேச முடியும்? நல்லது, அன்புக்குரிய நண்பனே, அது ஒரு வெளிப்பாடாய் உள்ளது. இயேசு நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அப்படியானால் எப்படி அவர்கள் இருவராயிருக்க முடியும்? புரிகிறதா? இப்பொழுது அவர்கள் இருவர் அல்ல. நான் அதை விளக்கிக் கொண்டிருந்த போது ஒருமுறை ஒரு ஸ்திரீ இடத்தில், நீரும் உம்முடைய மனைவியும் இருவராயிருக்கிறீர்கள், அதே சமயத்தில் நீங்கள் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று கூறினார். அப்பொழுது நான், ஆனால் தேவன் மற்றும் குமாரன் என்பது அதிலிருந்து வித்தியாசமாய் உள்ளது, பாருங்கள் என்று கூறினேன். மேலும் நான், நீங்கள் என்னை காண்கின்றீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவளோ ஆம் என்றாள். அப்பொழுது நான், நீங்கள் என்னுடைய மனைவியை காண்கின்றீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவளோ இல்லை என்று கூறினாள். அப்பொழுது நான், அப்படியானால் பிதாவும் குமாரனும் என்பது இந்த கருத்திற்கு வித்தியாசமானது. இயேசுவோ, நீங்கள் என்னை காணும்போது நீங்கள் பிதாவை கண்டுவிட்டீர்கள் என்றாரே என்று கூறினேன். புரிகிறதா? பிதா குமாரன், பிதா சர்வ வல்லமையுள்ள யெகோவா, தேவன் அபிஷேகிக்கப்பட்ட தேவகுமாரனாயிருந்த இயேசு கிறிஸ்துவின் அடைக்கப்பட்ட ஒரு கூடாரத்தில் வாசம் செய்து கொண்டிருந்தார். இயேசு ஒரு மனிதனாயிருந்தார், தேவன் ஒரு ஆவியாயிருந்தார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் வடிவில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அவருடைய தனித்தன்மை, அவருடைய அமைப்பு, அவருடைய தெய்வத்துவம், அவர் என்னவாய் இருந்தாலும் அவர் தேவனாயிருந்தாரு. அவர் தேவனே அல்லாமல் வேறொன்றுமாய் இருக்கவில்லை. அதே சமயத்தில் அவர் ஒரு மனிதனாயிருந்தார். அவர் ஒரு மனிதனாய் தேவன் உள்ளே வாசம் செய்த ஒரு வீடாயிருந்தார். அது உண்மை. அவர் தேவனுடைய வாசஸ்தலமாயிருந்தார். இப்பொழுது உங்களுக்கு அதன் பேரிலான சில வேத வாக்கியங்கள் தேவையானால் சகோதரன் நெவில் நீ எனக்காக மாற்கு 16:42 எடுத்தால் நலமாயிருக்கும். சகோதரி உண்டவர்களே, நீங்கள் எனக்காக எபேசிய 1:20 எடுங்கள். வேறு யாரேனும் ஒரு வேதாகமத்தை வைத்துள்ளா நல்லது. உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். சகோதரி ஆர்னால், நீங்கள் இங்கே பின்னால் ஒன்றை வைத்துள்ளீர்களா? சரி, நீங்கள் எனக்கு அப்போஸ்தலர் 7:55 எடுங்கள். சரி, மார்க் 14:62 சகோதரர் நவீல். சகோதரி உட் அவர்களுடையதோ எபேசியர் 1:20 ஆகும். அப்போஸ்தலர் 7:55 சகோதரி ஆர்னால்ட் அவர்கள். சரி சகோதரர் நவீல், நீங்கள் அதை எடுத்து வைத்துள்ளீர்களா? சரி, இப்பொழுது வாசியுங்கள். சரி, இப்பொழுது அங்கே முதல் சொற்றொடரை கவனியுங்கள். இயேசு நான் அவர்தான் என்றார். நான் அவர்தான், நான் அவர்தான் என்பது யாராயிருந்தது? உலகத்தில் எந்த மனிதனுமே அதை ஒருபோதும் வியாக்கியானிக்க முடியவே இல்லை. கிரேக்க வேதாகம அகராதி போன்றவற்றை வாசிக்கிற நீங்களும் கூட எந்த ஒரு மனிதனாலும் அதை சேர்த்து உச்சரித்து கூற முடியவில்லை. அது JVHU என்று உள்ளது. எவரேய வேத பண்டிதர்களாலும் அதை ஒருபோதும் உச்சரிக்க முடியவில்லை. அங்கே அந்த எரிகிற முச்செடியில் அந்த நாளில் அவர் மோசேயை சந்தித்த போது அது JVHU என்பதாயிருந்தது. ஆகையால் அவர்கள் அதை ஜெகோ ஜெகோவா என்று உச்சரித்தனர். ஆனால் அது யெகோவா என்பதாயிருக்கவில்லை. JVHU பாருங்கள், எவருமே அறியார். நீங்களோ பரவாயில்லை. மோசையினாலும் அதை உச்சரித்து கூற முடியவில்லையா என்று கேட்கலாம். மோசே, என்னை அனுப்பினது யார் என்று நான் கூற முடியும் என்று கேட்டார். அதற்கு அவரோ, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று கூறு, இருக்கிறவராக இருக்கிறேன் என்றார். இப்பொழுது கவனியுங்கள், நான் இருக்கிறேன் என்பது ஒரு நிகழ்காலமாய் உள்ளது. நான் இருந்தேன் அல்லது நான் இருப்பேன் என்பதல்ல, நான் இருக்கிறேன். இப்பொழுது அவர் நான் இருக்கிறேன் என்ற இது எல்லா தலைமுறையினராகவும் ஒரு ஞாபக சின்னமாய் இருக்கும் என்றார். இப்பொழுது இயேசு பண்டிகை நாளிலே அங்கே நின்றதை கவனியுங்கள். அவர்கள் நீ பைத்தியம் என்பதை இப்பொழுது நாங்கள் அறிவோம் என்றார்கள். சரியான வார்த்தைகளில் கூறினார், நீ பித்து பிடித்தவன் என்றனர். பித்து என்றால் பைத்தியம் என்பதாகும். நீ பைத்தியம் பிடித்தவன் என்பதை நாங்கள் அறிவோம். நீ ஒரு சமாரியன், உனக்கு பிசாசு பிடித்துள்ளது என்றனர். பரிசுத்த யோவான் 6:6. அவர்களோ, இப்பொழுது நீ ஆபிரகாமை கண்டேன் என்று கூறுகிறாயே, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே என்று கேட்டனர். அவர் தன்னுடைய வயதில் சற்று வயோதிகரை போன்று காணப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் 30 வயதுடராய் மட்டுமே இருந்தார். ஆனால் அவருடைய ஊழியத்தை நிமித்தம் அவ்வாறு வயோதிகரை போன்று இருந்திருக்கலாம். அப்பொழுது அவர்கள், 50 வயது நிரம்பாத ஒரு மனிதனாக இருக்கிற நீ ஆபிரகாமை கண்டதாக கூறுகிறாயே என்று கேட்டனர். மேலும் நீ பைத்தியம் பிடித்தவன் என்பதை இப்பொழுது நாங்கள் அறிவோம் என்றனர். பார்த்தீர்களா? அதற்கு அவரோ, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்றார்.
He was the great I am. Here he is telling these Jews again. See? I am. And when you see me,
நான் இருக்கிறேன். அவர் நான் இருக்கிறேன் என்ற மகத்தானவராக இருந்தார். இங்கே அவர் இந்த யூதர்களிடத்தில் மீண்டும் பாருங்கள், நான் இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற நான் வருவதை நீங்கள் காணும் போது, அது சரிதானே சகோதரனே? அதை மீண்டும் வாசியுங்கள். சகோதரி உட் அவர்களே, இப்பொழுது உங்களுடைய வாசியுங்கள். ஆமாம்மா.
All right, read your sister. It's just the same.
சரி சகோதரியே, உங்களுடைய வாசியுங்கள். பாருங்கள், அது அதே விதமாக உள்ளது. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், தேவன் ஒரு பெரிய வரதுகரத்தை உடையவராய் இருந்திருக்க முடியாது. பாருங்கள், இயேசுவானவர் அவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். வலது பாரிசம் என்பது அதிகாரத்தையே பொருட்படுத்துகிறது. புரிகிறதா? உதாரணமாக, நான் சபை அதிகாரம் முழுவதையும் உடையவராய் இருந்தாலும் அல்லது நான் ஒரு விதமான ஒரு பேராயராய் இருந்தாலும் சகோதரன் நெவில் என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அவர் என்னுடைய வலக்கையாய் இருப்பார். பாருங்கள், அதன் பொருள் அவர் என்னுடைய வலக்கரமாய் இருப்பார் என்பதேயாகும். இப்பொழுது இயேசு வலது பாரிசு வல்லமையில் இருக்கிறார். இப்பொழுது அவர் அவர்னமாய் கூறுகிறார். இங்கே எபேசியரில் அவர் அதை விளக்கி கூறிக்கொண்டிருந்த போது அவர் வலது பாரிசத்தின் வல்லமையில் இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் கூறினார், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடையவராய் இருக்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும். அவரை தவிர மற்றொரு தேவன் அங்கே இருந்தார், அவர் வல்லமையற்றவராக இருப்பாரே. பாருங்கள், அங்கே மற்றொரு தேவனே இருக்க முடியாது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் பாருங்கள், அவர் வலது பாரசத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அந்த நபர் கேள்வி கேட்டுள்ளது போல அதனையே அது பொருட்படுத்துகிறது இல்லை. இப்படி பாருங்கள், சரீரம் அதாவது தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆம், எத்தனை பேர் அதை புரிந்து கொள்கிறீர்கள்? அப்படியானால் ஆமே என்று கூறுங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார், இயேசு மனிதனாயிருக்கிறார். இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாயிருந்தார். நாம் ஒருபோதும் தேவனை பார்க்க முடியாது. பாருங்கள், அவர் ஆவியாயிருக்கிறார். உங்களால் ஆவியை பார்க்க முடியாது. தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. எந்த மனிதனாலும் தேவனை காண முடியாது. நான் இதை கூறுவேனாக, அதாவது நீங்கள் என்னை ஒருபோதும் கண்டதில்லை. நீங்கள் உங்கள் ஜீவியை முழுவதிலுமே என்னை ஒருபோதும் கண்டிருக்கவில்லை. நீங்கள் என்னை ஒருபோதும் காணவே மாட்டீர்கள். அது உண்மை. இந்த நபரை அறிவிக்கிற இந்த சரீரத்தையே நீங்கள் காண்கிறீர்கள். அது இங்கே உள்ளே இருக்கிறது. இப்பொழுது இந்த சரீரம் நித்திய ஜீவனை உடையதா இருக்கவில்லை. ஆனால் ஆவியோ நித்திய ஜீவனை உடையதா இருக்கிறது. இந்த சரீரம் திரும்பி போய்விடும். ஆனால் அது இதில் உள்ளதை போன்ற ஒத்த தன்மையாய் மீண்டும் வரும். அதாவது ஒரு கோதுமை மணியானது நிலத்திற்குள் செல்வது போன்றேயாகும். கிறிஸ்தவ மார்க்கம் உயிர்த்தெழுதலின் பேரில் சார்ந்ததாய் உள்ளதே என்று அதற்கு பதிலாக வேறொன்றை மாற்றுவது அல்ல உயிர்த்தெழுதல். இயேசு மரித்து கீழே சென்ற விதமாகவே அதே விதமாகவே இயேசு திரும்பி வந்தார். நீங்கள் சிகப்பு தலையினை உடையவராய் மரித்து கீழே சென்றால் நீங்கள் திரும்பவும் சிகப்பு தலையினை உடையவராகவே வருவீர்கள். நீங்கள் கருப்பு தலையினை உடையவராக மரித்து கீழே சென்றால் நீங்கள் கருப்பு தலையோடு திரும்ப எழும்பி வருவீர்கள். பாருங்கள், அது ஒரு உயிர்த்தெழுதலாய் உள்ளது. நீங்கள் புசிக்கும் போது நான் அதை குறித்து மருத்துவரிடத்தில் கேட்டேன். அண்மையில் நான் 16 வயதாக இருந்த போது ஒவ்வொரு முறையும் நான் புசிக்கும் போது நான் என்னுடைய ஜீவனை குறிப்பிட்டுக் கொள்கிறேனா என்று கேட்டேன். அதற்கு அவரோ அது உண்மையே என்றார். நீங்கள் ஒவ்வொரு முறையும் புசிக்கும் போது புதிய உயிரணுக்களை உள்ளே எடுத்துக் கொள்கிறீர்கள். மாம்சம் அதை உண்டு பண்ணுகிறது இல்லை. ஆகாரம் ரத்த அணுக்களை உண்டு பண்ணுகிறது. அந்த ரத்த அணுக்கள் உங்களை பலமுள்ளவர்களாக்குகிறது. அந்த விதமாகத்தான் நீங்கள் ஜீவிக்கிறீர்கள். அதன் பின்னர் நீங்கள் உயிர் வாழ்வதற்காக ஏதோ ஒன்று ஒவ்வொரு முறையும் மறிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று மறிக்கிறது. நீங்கள் இறைச்சியை புசிக்கும் போது பசுமாடு மறித்து விடுகிறது. அல்லது நீங்கள் எதை புசித்தாலும் மீன் மறிக்கிறது. அல்லது ரொட்டியை உண்டு பண்ண கோதுமை மறிக்கிறது. உருளைக்கிழங்கை உண்டு பண்ண உருளைக்கிழங்கு மறித்து விடுகிறது. ஜீவனின் ஒவ்வொரு ரூபமும் நீங்கள் மறித்த பொருள்களின் ஊடாக மாத்திரமே உயிர் வாழ முடியும். ஏதோ ஒன்று மறித்த காரணத்தினால் மாத்திரமே உங்களால் நிச்சயமாக வாழ முடியும். அது இயேசுவாக. நீங்கள் சபையை சேர்ந்து கொண்ட காரணத்தினால் அல்ல. நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட காரணத்தினால் அல்ல. நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஒப்புக்கொண்ட காரணத்தினால் அல்ல. உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தமான இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நீங்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலேயாம். நீங்கள் அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள். இப்பொழுது கவனியுங்கள், நான் இதை கேட்கிறேன். நான் இதை உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். இதை நோக்கி பாருங்கள், இது அழகாய் உள்ளது. ஒரு கால நான் அதன் பேரில் இங்கே இதற்கு முன்பு பிரசங்கித்திருக்கலாம், எனக்கு தெரியவில்லை. எங்கும் பிரசங்கிக்கும் போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் என்ன கூறினீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடுவீர்கள். இப்பொழுது நான் நினைக்கிறேன், சகோதரி ஸ்மித், எனக்கு தெரிந்த சகோதரன் பிலிமன் அங்கு பின்னால் இருக்கிறாரா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. திரிபேனாள், அவள் ஒரு சிறு பெண்ணா இருந்த போது அவளை எனக்கு நினைவிருக்கிறது. உங்களுக்கும் என்னை நினைவிருக்கும். நான் முன்பெல்லாம் சற்று குட்டையாக பருமனாக கருமையான வளைவளைவான முடியினை உடையவனாக இருந்தேன். நான் முன்பு குத்து சண்டையிடுவது வழக்கம். ஓ, அப்பொழுது உலகத்திலேயே நான் ஒரு பகட்டான ஆடம்பரமான மனிதன் என்று என்னை குறித்து எண்ணிக்கொண்டேன். ஓ, நான் யாருமே என்னை அடித்துவிட முடியாது இல்லையா என்று எண்ணியிருந்தேன். ஆனால் நான் அதன் பேரில் ஏமாற்றம் கொண்டேன். நீங்கள் பாருங்கள், இப்பொழுது நான் அப்படி அதாவது ஓ என்ன என்று எண்ணி பார்த்தேன். மேலும் நான், நீங்கள் இந்த பொருளை என்னுடைய முதுகின் மேல் வைத்தால் நான் அதனோடு வீதியில் நடந்து சென்று விடுவேன் என்று எண்ணி இருந்தேன். நிச்சயமாகவே எந்த காரியமும் என்னை தொலைப்படுத்தவில்லை. ஒவ்வொரு முறையும் நான் சாப்பிடும் போது நான் எல்லா நேரத்திலுமே பெரியவனாகவும் பலமுள்ளவனாகவும் ஆனேன். ஒவ்வொரு முறையும் நான் உள்ளே அதாவது புதிய ஜீவனை பெற்றுக் கொள்வேன். நான் இன்றைக்கு செய்வது போன்று நான் முட்டைகோஸ் உருளைக்கிழங்கு அவரை இறைச்சி முதலியவற்றை சாப்பிட்டேன். நான் எல்லா நேரத்திலும் பலமுள்ளவனாகவும் பெரியவனாகவும் ஆனேன். நான் ஏறக்குறைய 25 வயதுடனாக இருந்த போது நான் அப்பொழுது புசித்ததை விட இப்பொழுது நன்றாக புசிக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் எனக்கு தெரியும், அவ்வாறு புசிப்பதும் தெரியும். என்னால் இப்பொழுது நன்றாக புசிக்க முடிகிறது. நாம் எல்லோருமே நன்றாக புசிக்கிறோம். ஆனால் சகோதரன் ஈகன், இது ஏன் இவ்வாறு உள்ளது? ஆகையால் நான் இன்னும் நல்ல உணவினை அப்பொழுது புசித்ததை விட மேலான ஊட்டச்சத்துக்களையும் மட்டுமல்ல ஒவ்வொன்றையும் புசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அதிகமாக புசித்தாலும் நான் படிப்படியாக தளர்வுற்று போகிறேனே. இப்பொழுது நான் குனிந்த தோள்பட்டைகளை உடையவனாய் வயோதிகனாய் வழுக்கை தலையனாய் நரைமுடியாக மாறி கைகள் சுருக்கங்குள்ள முகத்திலோ குழிவிழுந்து தோள்பட்டையில் தொங்கிக் கொண்டிருக்க ஒவ்வொரு நாள் காலையும் எழுந்திருக்க கடினமானவனாகவும் ஆகிக் கொண்டு வருகிறேன். ஓ என்ன, அது ஏன் இப்படி ஆகிறது? நான் ஒவ்வொரு முறை புசிக்கும் போதும் நான் என்னுடைய ஜீவனை புதுப்பித்தாலும் ஏன் இப்படி ஆகிறது? நான் ஒரு பூஜாவில் இருந்து ஒரு கண்ணாடி குருவிக்குள்ளாக தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருந்தால் அப்பொழுது அதே தண்ணீர் பாதி அளவுதான் நிரம்புகிறது. அப்பொழுது தண்ணீரின் அளவு உயர்வதற்கு பதிலாக அதே தண்ணீர் மாறி மாறி ஊற்றும் போது எல்லா நேரத்திலுமே குறைய துவங்குகிறது. நான் உள்ளே அதிகமாக ஊற்றினால் அது வேகமாக குறைய துவங்குகிறது. அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. உங்களால் அதை விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்க முடியாது. இந்த புத்தகம் மாத்திரமே தேவன் அதை நியமித்திருக்கிறார் என்று நிரூபிக்கும்படியானதாய் உள்ளது. அது ஒரு நியமனமாய் உள்ளது. தேவன் நம்முடைய வளர்ச்சியை கண்டார். வயோதிக மனிதராகிய உங்களைத்தான் வயோதிக ஸ்திரீகளாகி உங்களைத்தான் உங்களில் சிலருடைய உங்களுடைய கணவன்மார்கள் உங்களுடைய மனைவிகள் மரித்து போயிருக்கலாம். அது எந்த காரியத்தையும் தொலைப்படுத்துகிறது இல்லை. அல்லேலூயா. அவர்கள் முற்றிலுமாக காலத்தின் திரைக்கப்பால் கடந்து போய் காத்திருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் உங்களோடு இருக்க வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை. நிச்சயமாகவே அவர்கள் அவ்வாறு இருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும் என்று வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்துமாக்களாய் ஆண்டவரே எதுவரைக்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் என்று வேதம் உரைத்துள்ளது. புரிகிறதா? அவர்கள் தாங்களாகவே அறிந்து கொள்ளும் நிலையில் இல்லை. தேவன் நம்மை ஒருபோதும் தூதர்களாக உண்டாக்கவில்லை. அவர் நம்மை மனிதனாகவும் மனுஷியாகவுமே உண்டாக்கினார். நாம் எப்பொழுதுமே புருஷராகவும் ஸ்திரீயாகவுமே இருப்போம். ஏனென்றால் நாம் தேவனுடைய சொந்த ஞானத்தின் ஒரு உற்பத்தியாக இருக்கிறோம். நாம் எப்பொழுதுமே புருஷரும் ஸ்திரீகளுமாகவே இருக்க முடியும். ஆனால் இது என்ன செய்கிறது பாருங்கள். நீங்கள் கணவனோடு பீடத்தடை நடந்து சென்று நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு சட்டப்படியான மனமுறிந்த மனைவியாக இருக்கும்படி தேவனுடைய கிருபையினால் இந்த பரிசுத்த விவாகத்தில் ஒன்று சேர்ந்து வாழ நீங்கள் அளித்த உங்களுடைய சாட்சியையும் நீங்கள் கூறின உங்களுடைய வாக்குறுதியையும் ஒரு கால் நீங்கள் நினைத்து பார்க்கலாம். நீங்கள் அறிந்துள்ள நீங்கள் இருவருமே கவனிக்க துவங்கின முதல் காரியம், அவள் நேராக பளபளப்பான தலைமுடியோடு இருந்ததும், அம்மா அவள் அழகாகவும் சிறு பழுப்பு நிற கண்களோடு அல்லது நீல நிற கண்களோடு அல்லது அது என்னவா இருந்ததோ அதை பார்க்கிறீர்கள். ஓ, நீங்கள் எப்படியாக அவளை நோக்கி பார்த்தீர்கள்? நீங்களோ வெளியே நடந்து போய் நீங்கள் தந்தையை பார்த்து இப்பொழுது அவருடைய தோள்பட்டைகள் நேராக இருப்பதை பார்த்தீர்கள். கொஞ்சம் கடித்த அவைகளோ தொங்க துவங்குகின்றன. அம்மாவோ நரைத்த தலையினை உடையவளாகி முடக்குவாதம் போன்றவை உண்டாக கொஞ்சம் கடித்தவள் மரித்து போனாள் அல்லது அவர் மரித்து போனார். அது என்னவா இருந்தது? நீங்கள் அங்கே நின்று கொண்டிருந்ததை தேவன் கண்டு அவர் அதுதான் இது, அந்த விதமாகத்தான் நீ எனக்கு வேண்டும் என்றார். சரி, மரணமே நீ வா, ஆனால் நான் உன்னை அனுமதிக்கும் வரை உன்னால் அவர்களை எடுத்துக் கொள்ள முடியாது. நான் யோபுவை குறித்து எண்ணி பார்க்கிறேன். ஆம், தேவன் கீழ் நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார். தேவன் யோபுவை நேசித்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். சாத்தானால் உன்னை எடுத்துக் கொள்ள முடியாது என்பதை கவனி. அவர் நீ அவனை உன்னுடைய கரங்களில் எடுத்துக்கொள், ஆனால் நீ அவனுடைய ஜீவனை மாத்திரம் எடுத்துக் கொள்ளாதே என்றார். அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், தோள்பட்டைகள் குனிய துவங்கி கொஞ்சம் கடித்து நீங்கள் மறித்து போய் விடுவீர்கள். என்ன சம்பவித்ததா இருந்தது? இப்பொழுது உயிர் தேடுதலில் அங்கே மரணத்தின் அறிகுறிகள் என்ற ஒரு காரியமும் இருக்காது. அங்கே இந்த பூமிக்குரிய அறிகுறிகளின் ஒரு காரியமும் இருக்க முடியாது. அதை குறித்து என்னவென்றால் பாருங்கள், நீங்கள் தேவனுடைய சித்தத்தினால் வளர்ந்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் ஜீவனை உடையவராய் இருந்தீர்கள். அப்பொழுது மரணம் உள்ளே வந்து உங்களை கீழே கொண்டு செல்கிறது. அதே ஆகாரத்தையும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் புசித்து அதே விதமான தண்ணீரையே பருகி ஒவ்வொன்றையும் செய்கிறீர்கள். ஆனாலும் மரணம் உள்ளே வருகிறது. ஆனால் காட்சியோ ஏற்கனவே அமைக்கப்பட்டாயிற்று. அல்லேலூயா. உயிர் தெழுதலில் நீங்கள் மீண்டும் ஜீவனோடு இருப்பீர்கள். அங்கே மரணமே இருக்காது அல்லது மரணத்துக்குத்த தன்மையே இருக்காது அல்லது வயோதிகமோ அல்லது முடமோ அல்லது வேறெந்த காரியமோ இருக்காது. நாம் அவருடைய சாயலில் அழிவில்லாமல் என்றென்றுமாய் பரிபூர்ணமாக்கப்பட்டவர்களாக இருப்போம். அல்லேலூயா. ஓ, அது எந்த நபரையும் சத்தமிட செய்யும். விசேஷமாக நீங்கள் என்னுடைய வயதை அடையும் போது சத்தமிட செய்யும். என்னுடைய வயதில் நீங்கள் அதை குறித்து எப்போதும் இருந்தது காட்டிலும் அதிகமாகவே சிந்திப்பீர்கள் என்று நான் யூகிக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரியான மாறும் நிலையில் இருக்கிறீர்கள். நீங்கள் பாருங்கள், நீங்கள் இதை குறித்தெல்லாம் என்ன, நான் என்ன செய்திருக்கிறேன் என்று வியப்புற தூங்குகிறீர்கள். நான் இங்கே திரும்பி கீழ்நோக்கி பார்த்து என்னே நன்மை, கத்தாவே அவர் எங்கே போயிருக்கிறார்? இதோ நான் 48 வயதுடனாக இருக்கிறேன். இன்னும் 2 வருடங்களில் நான் 600 வயதினை அடைவேன். நான் மாத்திரம் என்றெல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன். நான் ஆதாயம் செய்துள்ள ஒரு சில ஆத்துமாக்களை அப்படியே நோக்கி பார்க்கிறேன். நான் இன்னும் கோடான கோடி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். தேவனே எனக்கு உதவி செய்யும். நான் ஒரு விடுமுறை காலத்தில் கூட வீட்டுக்கு வருவதன் பேரில் நான் என்னை குறித்து வெட்கமடைகிறேன். அதாவது ஓ, அறுப்புக்கு வயலினங்கள் விளைந்திருக்கின்றன. வேலையாட்களோ கொஞ்சம் கோடிக்கணக்கான ஒரு பாவத்திலும் அவமானத்திலும் ஒவ்வொரு நாளும் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். நான் அங்கே இரவிலே படுக்கைக்கு செல்லும் போது அப்பால் உள்ள தேசத்தில் உள்ள அந்த ஏழ்மையான அஞ்ஞானிகளின் கூக்குரலை கேட்டேன். நான் ஆகாய விமான நிலையத்தில் நின்று கொண்டிருந்த போது எப்படியாய் ஆயிரக்கணக்கில் அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவின் கதையை கேட்பதற்கு என்னை பின்தொடர்ந்து வந்து இழுத்த போது அங்கே அவர்களை பின்னால் தடுத்து நிறுத்த அவர்கள் ராணுவத்தை பயன்படுத்த வேண்டியதாயிருந்தது. நாமோ இங்கே கெஞ்சி செய்தித்தாளில் விளம்பரம் செய்து மற்றுமுள்ள ஒவ்வொன்றையும் செய்து அவர்கள் அமர்வதற்கு மிக அருமையான இடங்களை ஏற்பாடு செய்து மிகச்சிறந்த பொழுதுபோக்கிற்காக அருமையான பாடலை பாட செய்தாலும் அவர்களோ வந்து ஓ பரவாயில்லை, அதிகனுடைய விசுவாசத்தை சேர்ந்திராவிடனும் அது சரியா இருந்தது என்று நான் இருக்கிறேன் என்பார்கள். ஓ என்னே, அது எவ்வளவு காலம் நீடித்திருக்க முடியும்? அதுவல்ல, இது சரியல்ல. நாமோ இங்கே கோடான கோடி டன் இடையுள்ள ஆகாரத்தை குப்பத்தொட்டியில் கொட்டுகிறோம். அந்த ஜனங்களோ அதை ஏற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைவார்கள். நம்மை போன்றே அவர்களும் இப்பூமியில் சிருஷ்டிகளாக இருக்கிறார்கள். என்னே நாம் நல்லது, அதாவது அது நீண்ட காலத்துக்கு அந்த விதமாக செயல்பட முடியாது. சரி, இப்பொழுது பிதா யாராயிருக்கிறார்? பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறார்கள். 1 யோவான் 5:7 கவனியுங்கள். அது பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை அது குமாரனாய் உள்ளது. பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று உரைத்துள்ளது. பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் மூன்று, ஆவி, செலம், ரத்தம். அந்த மூன்று மூலக்கூறுகளும் கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து வந்தன. அவர்கள் அவருடைய விழாவில் உருவக்குத்தின போது தண்ணீர் வெளியே வந்தது, ரத்தம் வெளியே வந்தது. உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அதுவே அந்த மூன்று மூலக்கூறுகள். இந்த மூன்றும் ஒன்றாயிருக்கவில்லை, ஆனால் அவைகள் ஒருமைப்பட்டிருக்கின்றன. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, 1 யோவான் 5:7, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று கூறுகிறது. செலம், ரத்தம், ஆவி ஒருமைப்பட்டிருக்கின்றன, ஒன்றாயல்ல, ஆனால் ஒருமைப்பட்டிருக்கின்றன. ஆகையால் பிதா சரீரமானது செய்ய முடிந்த ஒரே காரியம், தேவன் தம்மையே காண முடிந்த போது, அதாவது இந்த சரீரம் கடந்து சென்ற தண்டனையூடாக பார்க்கும் போது அங்கே இடைவெளி இருந்தது. அங்கே இடைவெளி இருக்கிறது, நீங்கள் பாருங்கள். அப்பொழுது அங்கே அந்த ரத்தமானது அவருக்கும் நியாயத்திற்கும் இடையே நிற்கிறதை அவர் காண்கிறார். இதோ அவருடைய வார்த்தை, அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று உரைத்தது. இங்கே இயேசு, ஆனால் நான் அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டேன், பாருங்கள், நான் அவர்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டேன் என்றார். அன்று ஒரு இரவு அங்கே அந்த அறையில் உண்மையாகவே மோசமாக இருந்த அந்த ஸ்திரியை குறித்த தரிசனத்தை நான் கண்டபோது கூறினார். என்னுடைய கதை நினைவிருக்கிறதா? நான் அவளை கடிந்து கொண்டிருந்தேன். தேவனே, நீர் ஏன் அந்த இடத்தையே அடித்து போடக்கூடாது என்றேன். பாருங்கள், அப்பொழுது அவர் எனக்கு காண்பித்தார். அப்பொழுது நான் அவரிடத்தில் நடந்து சென்று என்ன சம்பவித்திருந்தது என்று அவரிடம் கூறினேன். இப்பொழுது இதுவோ என்னுடைய கடைசி கேள்வியாய் உள்ளது. வேத வாக்கியங்களின்படி சபையின் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்னர் அந்த யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீர் நினைக்கிறீரா? நான் உண்மையாகவே சபையின் எடுத்துக்கொள்ளப்படுதலை விசுவாசிக்கிறேன். இது என்னுடைய கருத்தாய் உள்ளது. பாருங்கள், நமக்கு நேரம் இருந்தால் நாம் அதனூடாக செல்லலாம், ஆனால் இப்பொழுது 9 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. பாருங்கள், யூதர்கள் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே அவரை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நினைவிருக்கட்டும், எனவே அந்த நபர் இதை அறிந்து கொள்வார். நம்முடைய கண்கள் கூடாக்கப்பட்டன, இல்லை, நாம் நம்முடைய பார்வையை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுடைய கண்கள் கூடாக்கப்பட்டன. வேத வாக்கியங்கள் அதை குறித்து உரைக்கின்றன என்பதை எவருமே அறிவர். சரியா? அதாவது நம்முடைய, நாம் கூடாக்கப்பட்டோம், நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி யூதர்கள் கூடாக்கப்பட்டனர் என்று பவுல் நமக்கு சொல்கிறார். புரிகிறதா? நாம் புத்திர சுவிகாரத்தினாலே அந்த மரத்திற்குள்ளாக ஒட்டமைக்கப்பட்டிருக்கிற காட்டொலிவு மரமாயிருக்கிறோம். இப்பொழுது இதோ என்னுடைய கருத்து, நான் அதை அப்படியே உங்களுக்கு கூறப்போகிறேன். அவர்கள், நீர் அவ்வாறு நினைக்கிறீரா என்று என்னை கேட்கிறார்கள். இப்பொழுது இந்த விதமாகவே இது சம்பவிக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது அது எப்போது என்னவா இருந்தாலும், தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் நாம் அங்கே இருப்போம் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். பாருங்கள், அவருடைய கிருபையின் மூலமாகவே ஆகும். அது என்னவா இருந்தாலும் சரி, என்னால் அதை கணித்துக் கூற முடியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த விதமாகத்தான் என்று நான் நினைக்கிறேன். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். புறஜாதியாருடைய காலம் இப்பொழுது முடிவுற்றுக் கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் முடிவில் இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது யூதர்கள், இங்கே யூதர்களுக்கோ 2 காரியங்கள் எப்பொழுதுமே அநியாயமாக்கப்பட்டு வந்துள்ளன. அவர்கள் குருடா இருந்து வருகின்றனர். அவர்களால் அதை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் புறஜாதியார், ஏனென்றால் ஒரு காரியம் அநேக முறை. சகோதரி ஸ்மித் அவர்களே, நான் பென்டன் துறைமுகத்தில் ஒரு யூதனிடத்தில் பேசின போது அவன் என்னிடத்தில் என்ன கூறினார் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? அங்கே இருந்த அந்த இஸ்ரவேலரின் இடங்களில், அங்கே அந்த இஸ்ரவேலரின் இடங்களில் ஒன்று, அந்த கேள்வியோ ஒரு குருட்டு மனிதனின் சுகமளித்தலை பற்றியதா இருந்தது. அப்பொழுது அவர், நீர் யூதனுக்கு துண்டித்து, அதாவது நீர் தேவனை 3 துண்டுகளாக துண்டித்து ஒரு யூதனுக்கு அளிக்க முடியாது, அவனிடத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக அளிக்க முடியாது என்றார். மேலும், நீர் அதை ஒரு யூதனிடத்தில் அளிக்க முடியாது, நாங்கள் விக்கிரகாராதனைக்காரர்கள் அல்ல என்றார். அதனைத் தொடர்ந்து, நாங்கள் ஒரே தேவனில் விசுவாசம் கொண்டிருக்கிறோம் என்றார். புரிகிறதா? நீங்களோ பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் என்று தேவனையே மூன்றாக்குகிறீர்கள். நீங்கள் நிச்சயமாகவே அங்கே ஒரு யூதனை குருடாக்குகிறீர்கள். ஏனென்றால் அவன் அதை நன்கு அறிந்துள்ளான், அவன் அதை விட நன்கு அறிந்துள்ளான். விக்கிரகாராதனை உள்ளது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அது உங்களை ஒரு விக்கிரகாராதனைக்காரனாக்கிவிடும். நீங்கள் 3 தேவர்களை உடையவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் அவைகளை ஒரே தேவனாக்க வேண்டும். அது 3 தேவர்கள் அல்ல, அது அதே தேவனின் 3 உத்தியோகங்களாகும். பாருங்கள், தேவன் பிதாத்துவத்தில் ஊழியம் செய்தார், அவர் குமாரத்துவத்தில் ஊழியம் செய்தார், அவர் இப்பொழுது பரிசுத்தாவியின் யுகத்தில் ஊழியம் செய்கிறார். அது அதே மாறாத தேவனாகும். அந்த காரணத்தினால்தான் நாம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட கட்டளையிடப்பட்டோம். ஏனென்றால் ஒரு நாமத்தில் அல்ல, நாமத்தில், நாமங்களில் அல்ல, நாமங்களில் அல்ல, அல்லது பிதாவின் நாமத்தில், குமாரின் நாமத்தில், பரிசுத்தாவி நாமத்தில் அல்ல, ஆனால் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் அல்ல. பாருங்கள், அதே தேவன் கிறிஸ்துவா இருப்பதை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். பாருங்கள், அது யாராயிருந்தது? அது வேறெந்த விதமாயும் இருக்க முடியாது. புரிகிறதா? அப்படியானால் நம்முடைய வெளிப்பாடானது தவறாயிருந்தால் அப்பொழுது பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் தவறான காரியத்தையே கற்பித்தனர் என்பதாகும். ஏனென்றால் வேதத்தில் ஒவ்வொரு நபரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டனர். எந்த ஒரு நபரும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் எப்போதுமே ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை. அது ஒரு கத்தோலிக்க உபதேசம். என்னால் அதை உங்களுக்கு அவர்களுடைய சொந்த வார்த்தைகளை கொண்டு, அவர்களுடைய சொந்த கிரேக்க வேதாகம அகராதியையும் மற்ற ஒவ்வொரு காரியத்தை கொண்டும் நிரூபிக்க முடியும். அது ஒரு கத்தோலிக்க கோட்பாடு, ஒரு வேதாகம உபதேசம் அல்ல. அல்ல, எந்த மனிதனுமே, அதாவது இங்கிலாந்து அரசரும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார். ஏறக்குறைய கடைசி அப்போஸ்தலன் மரித்த 600 ஆண்டுகள் கழித்தே இந்த ஞானஸ்தானம் மாற்றப்பட்டது. இங்கிலாந்து அரசன் ஞானஸ்தானம் பெற்ற அந்த சமயத்தில் அது இங்கிலாந்து என்று கூட அழைக்கப்படாமல் அது தூதர் நிலம் என்று அழைக்கப்பட்டது. அதிலிருந்துதான் இங்கிலாந்து என்ற பெயர் உண்டானது. அந்த அரசன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டான். அவனை மனமாற்றம் அடைய செய்தது எதுவென்றால் ஒரு சிறு அடைக்கலான் குருவியாகும். என்னால் எண்ணி பார்க்க முடிந்தார். அதாவது பரிசுத்த ஏஞ்சலோ இல்லை. அப்பொழுது அவனுடைய பெயர் என்னவா இருந்தது? அகடாபஸ். பரிசுத்த அகடாபஸ் என்றே நான் நினைக்கிறேன். இப்பொழுது எனக்கு அந்த பெயர் தானா என்று நிச்சயம் தெரியாது. ஆனால் எப்படியோ அவன் அங்கு சென்றான். அவர்களோ இவர்களில் சிலரை பிடித்துக் கொண்டனர். அவர்கள் இவர்களை தூதர்கள் என்று அழைத்தனர். ஏனென்றால் அந்த ஜனங்கள் அசிரியர்கள் போன்றவர்கள், கருமை நிறமுடையவர்களாக இருந்தனர். இந்த ஆங்கிலேயரோ நீண்ட வெண்மையான சுருளான தலைமுடியை உடைய இளம் பொன் நிறமான தலையை உடையவர்களாக இருந்தனர். ஆங்கிலோ சாக்சன் என்பவர்கள் நீல நிற கண்களை உடையவர்களாக இருந்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அவர்கள் இவர்கள் தூதர்களை போன்று காணப்பட்டனர் என்று கூறினர். ஆகவே அவர்கள் அந்த தேசத்தையும் தூதர் நிலம் என்றே அழைத்தனர். அப்பொழுது அங்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒருவன் சென்று அவர்களுடைய ராஜாவுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். அவர்கள் ஒரு பெரிய திறந்த ஜனப்படுப்பினை அமைத்திருந்தனர். நான் அண்மையில் அதை குறித்த சரித்திரத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு சிறிய பறவை அந்த வெளிச்சத்தண்டை பறந்து வந்து பின்னர் திரும்பி போய்விட்டது. அப்பொழுது ராஜாவோ அது எங்கிருந்து வந்தது, பின்னர் அது எங்கே சென்றது என்ற கேள்வியை கேட்டார். புரிகிறதா? அப்பொழுது அவன், அந்த பறவை வெளிச்சத்திற்குள் வந்தது, நாம் அதை பார்த்தோம், பின்னர் அது மீண்டும் இருளுக்குள்ளாக பறந்து சென்று விட்டது. அந்த விதமாகவே ஒரு மனிதன் போகிறான் அல்லவா என்றான். அப்பொழுது பிரசங்கியாரோ, ஆனால் அவன் இங்கு வருவதற்கு முன்பு அவன் என்னவா இருந்தான் என்று கேட்டார். பாருங்கள், அது அந்த ராஜாவை பற்றி கொண்டது. அடுத்த நாள் காலையில் அவனும் அவனுடைய வீட்டாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டனர். அது உண்மை. அதன் பின்னர் என்ன? தெளிப்பு ஞானஸ்தானம் முதலில் ஒரு மனிதனுக்கு அல்லது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தது கத்தோலிக்க சபையாயிருந்தது. கத்தோலிக்க சபையே முதலில் தெளிப்பு ஞானஸ்தானத்தை கொடுத்தது. முதலில் தண்ணீரை ஊற்றி ஞானஸ்தானம் கொடுத்தது கத்தோலிக்க சபையாகும். புராட்டஸ்டன்ட் சபையோ எப்பொழுதுமே ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட போது வேதத்தில் அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தண்ணீரில் முழுக்க ஞானஸ்தானம் கொடுத்தனர். எல்லா இடத்திலுமே அவர்கள் வேறு ஏதாவது வித்தியாசமாக எங்காவது செய்தார்களா என்பதை ஒரு இடத்தில் கண்டறியுங்கள் பார்க்கலாம். இப்பொழுதோ இதில் இந்த மகத்தான நேரத்தில் யூதர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. நான் அந்த ரபி இடத்தில் கேட்டேன், நான் ரபி தீர்க்கதரிசிகளை விசுவாசிப்பது உமக்கு கடினமானதாக இருக்குமா என்று கேட்டேன். அதற்கு அவரோ, நான் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறேன் என்றார். அப்பொழுது நான், ஏசாயா 9:6 நமக்கு ஒரு குமாரன் பிறப்பார் என்று அவர் எதை பொருட்படுத்தி கூறினார், அவர் யாரை குறித்து பேசிக் கொண்டிருந்தார் என்று கேட்டேன். அதற்கு அவரோ, அவர் மேசியாவை குறித்து பேசிக் கொண்டிருந்தார் என்றார். அப்பொழுது நான், அப்படியானால் மேசியா பிறப்பாரா என்று கேட்டேன். அதற்கு அவர், ஆம், அவர் பிறப்பார் என்றார். அப்பொழுது நான், அப்படி அவர் பிறக்க வேண்டுமானால் அவருக்கு ஒரு, அதாவது அவர் ஒரு தாயை உடையவராய் இருப்பார் என்று. அதற்கு அவர், ஆம், அவர் ஒரு தாயை உடையவராய் இருக்க வேண்டும், அவர் ஒரு தந்தையும் கூட உடையவராய் இருக்க வேண்டும் என்றார். அப்பொழுது நான் முற்றிலுமாக என்றேன். சிவந்த சமுத்திரத்தை பிரித்த மகத்தான யெகோவா தேவனால் மாசற்ற பிறப்பினால் இந்த குழந்தைக்கு ஒரு பிறப்பை அளிக்க முடியும் என்று விசுவாசிப்பது உமக்கு கடினமானதா இருக்குமா என்று கேட்டேன். புரிகிறதா? அங்குதான் அவர் மாட்டிக்கொண்டார். அவர், ஆனால் நீங்கள் அவரை 3 தேவர்களாக்க முடியாது என்றார். அப்பொழுது நானும், அவர் 3 தேவர்களா இருக்கவில்லை என்றேன். மேலும் நான், மேசியா தேவனுக்கு என்ன உறவுமுறையா இருப்பார் என்று கேட்டேன். அதற்கு அவரோ, அவர் தேவனாயிருப்பார் என்றார். அப்பொழுது நான், இப்பொழுது நீர் அதை புரிந்து கொண்டீர் அவர் தேவனாயிருக்கிறார் என்றேன். அது சரியாயுள்ளது. அதன் பின்னர் அவர் என்னிடத்தில் கூற முயன்றதோ, இந்த மனிதன், இந்த நசரேனாகிய இயேசு ஒரு திருடனாயிருந்தார், அவர் ஒரு திருடனாயிருந்தார் என்று கூறினார். அப்பொழுது நான், ரபி, எப்படி அவர் ஒரு திருடனாயிருந்தார் என்று கேட்டேன். அதற்கு அவர், உங்களுடைய சொந்த வேத வசனங்களே, அதாவது அவர் ஓய்வு நாளிலே பயிர் வழியே போய்கொண்டிருந்த போது கதிர்களை எடுத்துக் கொண்டார் என்று கூறியுள்ளது என்றார். அப்பொழுது நானோ, இப்பொழுது ரபி, நீர் நன்கு அதை பார்க்கலாம், வேதத்தை குறித்து அதிகமாக அறிந்திருக்கிறீர். உங்களுடைய சொந்த வேத வாக்கியமே அது நியாயப்பிரமாணம் சார்ந்தது என்று கூறுகிறது. அதாவது ஒரு மனிதனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் அவன் வேண்டுமான கதிர்களை கொய்யலாம், ஆனால் அவனதை அந்த விளைச்சலை தன்னுடைய சாக்கு மூட்டையில் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது என்பது நியாயமாய் உள்ளது ரபி. அது உங்களுடைய சொந்த நியாயப்பிரமாணம் ஆயிற்று என்றேன். அவர் அங்கேயே சற்று நேரம் திகைத்து போய் நின்று விட்டார். அவர் அதை விசுவாசித்தார். ஏனென்றால் அவர் சாட்சி பகர்ந்தார். அவர் கொஞ்சம் கடித்து இவ்வாறு கூறினார். அவர், ஜானுடைய கண்கள் எந்த காரணத்தால் திறக்கப்பட்டது என்றும் நீர் அதை எப்படி செய்தீர் என்றும் கேட்டார். அப்பொழுது நான், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்று. அவர் அதை அறிந்திருக்கவில்லை. தொடர்ந்து அவர், உங்களால் தேவனை 3 துண்டுகளாக வெட்ட முடியாது என்றார். நான், ரபி, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட யெகோவாவா இருந்தார். அந்த விதமாகத்தான் அவர் இருந்தார். அவர் மாம்சத்தில் யெகோவாவா இருந்தார். அவருடைய சொந்த மானிட நாமம் அதுவே மீட்பின் நாமமாயிருந்தது. ஏனென்றால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அந்த மானிட மீட்பின் நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே ரட்சிக்கப்பட முடியும். அது உண்மை. அவர் தேவனாயிருந்தார், அவர் தேவனாயிருக்கிறார், அவர் என்னென்றைக்கும் தேவனாயிருப்பார். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பது முற்றிலும் உண்மையே என்றேன். இப்பொழுது புறஜாதி சபையானது சீக்கிரத்தில் புறஜாதி சபையின் சரீரத்தின் முடிவு உண்டாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். வாசல்கள் இடையே, அதாவது இயேசு மத்தேயு 24 கூறினார். நான் அந்த ஒரு வேத வாக்கியத்தை ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்ள உள்ளேன். அவர், புறஜாதி யுகம் நிறைவேறும் வரைக்கும் அவர்கள் எருசலேமின் மதில்களை மிதிப்பார்கள் என்றார். இப்பொழுது கவனியுங்கள், யூதர்கள் காட்சியிலிருந்து எடுக்கப்படுவர் என்று மத்தேயு 24 நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினால் அது கூறப்பட்டது. முன்பிருந்த பண்டைய தீர்க்க தரிசிகளில் தானியேல் கூறினார், அவன் 70வது வாரம் என்னும் யூதர்களுக்கு உரிக்கப்பட்டிருக்கும். பிரபுவாகிய மேசியா வந்து 70வது வாரத்தின் மத்தியில் தீர்க்க தரிசனம் உரைப்பார். அது 7 வருடங்களாக இருந்தது. அந்த வாரத்தின் மத்தியில் அவர் சங்கரிக்கப்படுவார். அது எவ்வளவு பரிபூர்ணமாக இருந்தது என்று பாருங்கள். இயேசுவானவர் சரியாக 3.5 வருடங்கள் பிரசங்கித்து பிறகு சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் 3, அதாவது அது இங்கே இந்த மற்ற கேள்வியில் வருகிறது. யூதர்களுக்கு இன்னும் அவர்களுக்கு 3.5 வருடங்கள் உள்ளன. அது இருக்கத்தான் வேண்டும். இப்பொழுதோ நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்வீர்களானால் அதில் யோவான் 144,000 யூதர்கள் யாவரும் முத்திரையிடப்பட்டதையும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை குறித்தும் கண்டார். நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா? இன்னும் சம்பவிப்பதற்கு முன்னர் வருகை முதலியவற்றை குறித்து கண்டான். இப்பொழுது நாம் முடிப்பதற்கு முன்பு இப்பொழுது இது எவ்வளவு அழகாய் உள்ளது என்பதை பாருங்கள். அது எப்படி சுற்றி அசைகிறது, எப்படி என்று கவனியுங்கள். இப்பொழுது அந்த யூதர்கள் அந்தகாரமாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது இங்கே இந்த யூதர்களோ, இங்கே அவர்கள் அநேகர், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் உலகத்தின் செல்வத்தையே பிடித்து வைத்துள்ளனர். அவர்கள் வெறுமன பண சிந்தை கொண்ட ஜனங்கள். அவ்வளவுதான் உங்களால் அவர்களிடத்தில் பார்க்க முடியும். பாருங்கள், மிகவும் கர்வம் உள்ளவர்கள், அலட்சியப்பக்கூடியவர்கள், செவி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் கவனிப்பீர்களானால் அவர் பேசிக் கொண்டிருந்தது இந்த யூதர்களை குறித்து அல்ல. இப்பொழுது புறஜாதிகள், இப்பொழுது கவனியுங்கள், இந்த யூதர்களுக்காக இன்னும் 3.5 வருடங்கள் விடப்பட்டுள்ளன. இப்பொழுது புறஜாதியாரின் யுகம் முடிவரும் வரை எருசலேம் நகரம் புறஜாதிகளால் விதிக்கப்படும் என்று இயேசு கூறினார். இப்பொழுது ஜனங்களாகி நீங்கள் யுகங்களில் நம்பிக்கை கொள்வதில்லை. அதை குறித்து என்ன? புறஜாதி யுகம் முடிவரும் வரை, புறஜாதி யுகம் முடிவரும் போது, புறஜாதியாரின் காலம் முடிவரும் போது, அப்பொழுது அந்த நகரம் யூதர்களிடத்திற்கு திரும்ப அளிக்கப்படும். இயேசு அந்த சந்ததியை குறித்து கூற முன்னதாகவே சென்றார். அவர், நீங்கள் வெளியே போய் அத்திமரம் துளிர் விடுவதையும் மற்ற எல்லா மரங்களும் துளிர் விடுவதையும் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் என்றார். மேலும் அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இப்பொழுது அவர்களோ அந்த விதமாக அவர் பேசிக் கொண்டிருந்தபடியால் அந்த சந்ததியில் அதற்காக அவர்கள் கவனித்து வந்தனர். அப்படி இல்லையே, கவனியுங்கள், அவர் அத்திமரம் துளிர்விடுவதை கண்ட சந்ததி என்றார். இப்பொழுது கவனியுங்கள், அவர் அத்திமரமும் மற்ற எல்லா மரங்களும் என்றார். இப்பொழுது வேறு வார்த்தைகளில் கூறினார், அந்த நேரத்தில் ஒரு உலகளாவிய எடுப்புதல் உண்டாயிருக்கும். இப்பொழுது இந்த தீர்க்க தரிசனத்தை கவனியுங்கள், அது எப்படி கிரி செய்கிறது என்றும் எப்படி பரிபூர்ணமாய் ஒன்று சேர்கிறது என்பதையும் கவனியுங்கள். இப்பொழுது கவனியுங்கள், மற்ற எல்லா மரங்களும் துளிர்விடுதல், புதுப்பித்தல். ஒரு மரம் அது துளிர்விடும் போது புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது, சரிதானே? இப்பொழுது எவருமே அத்திமரமானது எப்பொழுதுமே யூதர்களை குறிக்கிறதா இருந்து வருகிறது என்பதை ஒரு தீர்க்க தரிசன ஆசிரியரும் அறிவார். நாம் அதை அறிவோம், அது யூதர்களாகும். இப்பொழுது யோவேலை கவனியுங்கள், அவன் அதை எடுத்துக் கூறின போது அவன் பச்சை பூடு விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது, முசுக்கட்டை பூச்சி விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி பூச்சித்தது என்றார். நீங்கள் காண்பீர்களையானால் அந்த ஒரே பூச்சி வித்தியாசமான பருவங்களில் உள்ளது. பச்சை பூடு, முசுக்கட்டை பூச்சி, வெட்டுக்கிளி, அது எல்லாமே ஒரே பூச்சியாக இருக்கிறது. அது அதனுடைய ஜீவியத்தின் வித்தியாசமான நிலைகளில் உள்ளது. இப்பொழுது கவனியுங்கள், அந்த அதே பூச்சி அங்கே முன்பிருந்த யூத மரத்தை தின்ன தொடங்கினது. அது வெட்டப்பட்டு அது அதனுடைய அடிக்கட்டை வரை தின்று கொண்டே சென்று விட்டது. ஆனால் அதன் பின்னர் அவனோ, நான் திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முசுக்கட்டை பூச்சிகள் இத்தனை வருடங்களாக பட்சித்ததை திரும்ப அளிப்பேன், நான் என் ஜனத்தை மகிழ்ச்சியாக்குவேன் என்றார் என்று கூறினான். புரிகிறதா? இப்பொழுது அந்த மரம் தின்னப்பட்டுக் கொண்டே வந்தது. புறஜாதிகள் அதற்குள் ஒட்ட வைக்கப்பட்டனர். அது உண்மை. சரி, நாம் கனி கொடுக்க வேண்டும். இப்பொழுது முடிவின் நேரம் வரும்போது, நாம் முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கும் போது, அது சரியா என்று நான் பார்க்கிறேன். சுவிசேஷத்தில் ஒரு மகத்தான எழுப்புதல் சம்பவிக்க வேண்டியதாய் உள்ளது. இப்பொழுது யூத கொடியானது உலகத்திலேயே மிக பழமையான கொடி என்பதை நீங்கள் அறிவீர்களா? அது 2000 ஆண்டுகளாக, அதற்கு மேலாக, கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளாக பறக்காமல் கிடந்து வருகிறது. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனது முதற்கொண்டு 2500 ஆண்டுகளாக தாவீதின் அறுபது நட்சத்திர கொடியான யூத கொடி ஒருபோதும் பறக்கவே இல்லை. இப்பொழுது ரோம சாம்ராஜ்யம் அவர்களை கைப்பற்றியிருந்த காரணத்தால் மேசியா வந்தபோது அவர்கள் அவரை புறக்கணித்தனர். அவர்கள் பூமியின் 4 திசைகளிலும் சிதறடிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் மே மாதம் 6ஆம் தேதி 1946 வருடம் மீண்டும் அந்த கொடியானது மீண்டும் எருசலேமின் மேல் பறந்தது என்பதை நீங்கள் அறிவீர்களா? 1946 வருடம் மே மாதம் 7ஆம் நாள் கர்த்தருடைய தூதன் எனக்கு இங்கே பிரசன்னமாகி அதற்கு அடுத்த நாள் உலகம் முழுவதிலும் எழுப்புதலை கொண்டுவர என்னை அனுப்பினதை நீங்கள் அறிவீர்களா? அதற்கு அடுத்த காலையே அந்த பிற்பகல் சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்கையில் அந்த கொடியானது எருசலேமில் ஏற்றப்பட்ட போது அதே நேரத்தில் இங்கே அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கர்த்தருடைய தூதன் பிரசன்னமானார். நீங்கள் அத்திமரமும் மற்ற மரங்களும் துளிர் விடுவதை காணும் போது, அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் உகையா நதியில் அங்கே வந்து தொங்கின அந்த நட்சத்திரம் எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது? அப்பொழுது அவர் கூறினது, அவர் இறங்கி வந்தபோது, இதோ இன்னமும் அதை குறித்த ஒரு புகைப்படம் இங்கே உள்ளது. அவர் முதல் வருகைக்கு ஒரு முன்னோடியாக யோவான் சென்றது போல உன்னுடைய செய்தியானது இரண்டாம் வருகைக்கு ஒரு முன்னோடியாக புறப்பட்டு செல்லும் என்றார். பாருங்கள், உலகம் முழுவதிலும் ஒரு எழுப்புதல் வீசியது. கோடிக்கணக்கான மடங்களை கொண்ட ஒரு மகத்தான எழுப்புதல். பிரமாணங்களை கடைபிடித்தவர்களும் தேசத்தை சுற்றிலும் இருந்த பல்வேறுபட்டவர்கள் மற்றும் பெரிய சபைகள் பில்லி சண்டையின் நாட்கள் முடிவுற்று விட்டன. ஆனால் சபையானது புதுப்பிக்க துவங்கினதை அவர்கள் சாதாரண ஜனங்களே கண்டபோது அவர்கள் தங்களுடைய தப்பிதங்களை உணர வேண்டியவர்களாயிருந்தனர். சார்லஸ் ஃபுல்லர் அந்த ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும், ஆனால் அவர் மிகவும் வயோதிகராயிருந்தார். எனவே அவர்கள் பில்லி கிரகாமோடு சென்றனர். தேவன் பில்லி கிரகாமை தெரிந்து கொண்டு இல்லை, பாப்டிஸ்ட் சபையில் செய்தார். அவர்கள் எல்லோரும் அவரை சுற்றி கொண்டனர். ஒரு பிரசங்கியா இருப்பதை பொறுத்தமட்டில் பில்லி கிரகாம் சகோதரன் நெவிலோடு ஒப்பிட்டால் பாதி கூட இவர் பிரசங்கிப்பதை போன்று பிரசங்கிக்கிறது இல்லை, எந்த வழியிலுமே ஒப்பிடவே முடியாது. ஆனால் அது என்னவாய் உள்ளது? அவர்கள் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது. அது கூட்டமைப்பாய் உள்ளது. எல்லோரும் அதை சுற்றி கொண்டனர். அதை சுற்றி ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். பில்லியும் அதே காரியத்தை கூறுகிறார். பாருங்கள், அவர்கள் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது. தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற அது செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. அவர்கள் ஒன்று திரும்பும்படியான ஆவியை பெற்றிருக்கவில்லை. ஆகையால் அவர்கள் ஒன்று திரளும்படியாக வார்த்தையை எடுத்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. எனவே அவர்கள் அவ்வாறு செய்தனர். பில்லி வார்த்தையை பிரசங்கிக்கும் ஒரு பிரசங்கியாய், ஒரு சிறந்த பிரசங்கியாய் இருந்தபடியால் அவர்கள் சுற்றி ஒன்று திரண்டனர். ஆகையால் அது அவர்களுடைய திரளான கூட்டத்தில் எல்லா குளிர்ந்த சம்பிரதாய முறையையும் கொண்டு சேர்த்தது. இயற்கைக்கு மேம்பட்டவர் தெய்வீக சுகமளித்தலோடு, வல்லமைகளோடு, கிரியைகளோடு, தேவனுடைய அற்புதங்களினால் இந்த சபையில் தன்னுடைய தீபட்டியில் எண்ணெயை பெற்றுக் கொண்ட எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய மனவாட்டியை அவளுக்கு ஒரு எடுப்புதலை ஏற்படுத்தினார். புரிகிறதா? குளிர்ந்த சம்பிரதாயமான சபையோ அதனுடைய எழுப்புதலை உடையதாயிருந்தது. இங்கே இஸ்ரவேலர் தங்களுடைய எழுப்புதலோடு திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். நான் இப்பொழுது என்னுடைய வீட்டில் நள்ளிரவிற்கு 3 நிமிடங்கள் என்ற ஒரு திரைப்படத்தை அங்கே வைத்துள்ளேன். அந்த யூதர்கள் தங்கள் தேசத்துக்குள் வருவதை குறித்த ஒரு புகைப்படத்தையும் நாங்கள் வைத்துள்ளோம். அவர்கள் தங்கள் தேசத்துக்குள் வருவதை குறித்து நீங்கள் லுக் என்ற பத்திரிகையில் பார்த்து படித்திருப்பீர்கள். கப்பல்களில் ஏற்றப்பட்டு அங்கே ஈரானில் இருந்து வந்து கொண்டிருந்தனர். அந்த யூதர்கள் இயேசுவானவர் பூமியின் மேல் இருந்ததையும் அவர்கள் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டதையும் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் அங்கிருந்ததை பற்றி மட்டுமே அறிந்திருந்தனர். அவர்கள் ஏர் உழுதனர். அவர்கள் அங்கே பண்டைய மரக்கலப்பைகளை கொண்டு ஏர் உழுதை நீங்கள் லுக் அல்லது லைஃப் என்ற பத்திரிகையில் அவர்களை பார்த்திருக்கிறீர்கள். அவர்கள் அந்த ஆகாய விமானங்கள் அவர்களிருந்து இடத்திற்கு பறந்து வருவதை கண்டபோது அவர்கள் அங்கிருந்து கழுகின் சட்டங்களின் மேல் மீண்டும் சுமந்து கொண்டு செல்லப்படுவார்கள் என்று தேவன் அவர்களிடத்தில் கூறியிருந்தபடியால் அதுதான் இது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டனர். அது உண்மை. அவர்கள் அந்நிலையில் தான் இருந்தனர். எனவே அந்த யூதர்கள் அதுதான் இது என்றார்கள். அவர்களோ அதில் ஏறி சென்றார்கள். உலக முழுவதிலும் இருந்து வந்திருந்த அவர்களிடத்தில் அவர்களுடைய சொந்த குரலில் அவர்களிடம் பேட்டி கண்ட அவருடைய திரைப்படங்களை நாங்கள் வைத்துள்ளோம். அவர்களில் சிலர் தங்களுடைய முதியவர்களை தங்களுடைய முதுகில் சுமந்து வந்தனர். அவர்கள் குருடாயும் முடமாயும் இருந்தனர். அவர்கள் உலகின் பல்வேறு பாகங்களிலிருந்து கப்பலில் கொண்டுவரப்பட்டு உள்ளே வந்தனர். அவர்கள் உடனே நிலத்தில் இருந்த கற்களை கோணிப்பைகளில் கொடுக்க துவங்கினர். அவர்கள் இன்றைக்கு தண்ணீர் ஊற்றுகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது உலகத்திலேயே மிக மகத்தான வேளாண்மை தேசமாக உள்ளது. உலகத்தில் உள்ள எல்லா ஐஸ்வர்யங்களையும் ஒன்று சேர்த்தாலும் அதை பார்க்கிலும் அதிகமான ஐஸ்வர்யங்களை சபக்கடல் வைத்துள்ளது. யூதர்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது புறஜாதியாரிடத்திலிருந்து மறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களோ ஒரு ரோஜா மலரை போல மலர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யூதர்களிடத்தில் கேட்டனர், அவர்கள் நீங்கள் மறிப்பதற்காகவா தாய்நாட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டனர். அப்பொழுது அவர்களோ நாங்கள் மேசியாவை காண திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம், அவர் எங்கே இருக்கிறார், அவர் இங்கே இருக்க வேண்டுமே என்றனர். சகோதரனே, அத்திமரம் துளிர் விடுவதை நீங்கள் காணும் போது அவர் இவர்களெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்றார். சம்பிரதாயங்களோடு உள்ள எழுப்புதலை பாருங்கள், சபையோடு உள்ள எழுப்புதலையும் பாருங்கள், யூதர்களோடு உண்டாகிற எழுப்புதலையும் பாருங்கள். அவர்கள் மேசியாவின் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சபை ஆவியினால் நிரப்பப்பட்ட சபை. மனவாட்டி தங்களுடைய தீவட்டிகளில் எண்ணெயோடு உள்ள கன்னியைகள் கலியாண விருந்திற்கு செல்வார்கள். யூதர்களோ இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம் என்பார்கள். அங்குதான் உங்களுடைய 144,000 பேர் இருக்கிறார்கள். அதை ரசல் என்பவரின் கருத்துக்களை பின்பற்றுபவர்கள் குழப்பியிருக்கிறார்கள். அங்கே நின்று கொண்டிருக்கும் அந்த யூதர்கள் அவரை ஏற்றுக் கொள்வார்கள். அவர்களோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காகவே காத்திருந்தோம் என்றனர். அவர்கள் அவரை பார்த்து, அவைகள் உமக்கு எங்கே உண்டாகின, உம்முடைய கையில் உள்ள வடுக்கள் உமக்கு எங்கே உண்டாகின என்று கேட்பார்கள். அவர், நான் அவைகளை என் சிநேகிதரின் வீட்டில் பெற்றுக் கொண்டேன் என்றார். அது உண்மை. அது என் சிநேகிதரின் வீட்டில். அவர் என்ன செய்வார்? புறஜாதி சபையானது நகமைக்குள்ளாக எடுத்துக் கொள்ளப்பட்டு மனவாட்டியோ கிறிஸ்துவை மணந்து கொள்வார். யோசேப்பு தன்னுடைய ஜனங்களுக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்தினான்? அவன் தன்னுடைய சமூகத்தில் இருந்து எல்லா புறஜாதிகளையும் வெளியேற்றிவிட்டான். அவன் நிச்சயமாகவே செய்தான். ஸ்திரீனுடைய சந்ததியான மற்றவர்களுக்கு என்ன சம்பவிக்கும்? வலுசர்பம் தன்னுடைய வாயிலிருந்து வெள்ளத்தை ஊற்றி யுத்தம் பண்ண போயிற்று. இயேசு அவர்கள் புறம்பான இருளுக்குள் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் புலம்பலும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அந்த பெரிதான துன்ப வேலைகளில் புறஜாதி சபைக்கு சோதனைகள் உண்டாகும். அப்பொழுது என்ன சம்பவிக்கும்? ரத்த சாட்சிகள் வரும்போது தேவன் அப்பால் உள்ள யூதர்களிடத்திலிருந்து ஒவ்வொன்றையும் பிரித்துள்ள போது யோசேப்பு செய்தது போல இயேசு திரும்புவார். அவர்கள் யோசேப்பை குறித்து கேள்விப்பட்ட போது அவன் தன்னுடைய எல்லா காவலர்களையும் மட்டுமல்ல எல்லோரையும் வெளியேற்றி விட்ட போது அவன் சிறிய பென்யமீனையும் அவர்கள் அங்கு நிற்பதையும் யோசேப்பை கொன்றதற்காக அவர்கள் வருத்தப்படுவதையும் கண்டான். அவர்கள் யோசேப்பை கொன்றுவிட்டோம் என்று எண்ணியிருந்தனர். இங்கோ அவன் அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன், நான் யோசேப்பு, நான் உங்களுடைய சகோதரன் என்றான். அப்பொழுது அவர்கள் உண்மையாகவே நடுங்கி, அவர் யோசேப்பு, இப்பொழுது நாம் அவரை அறிவோம் என்றார்கள். அவரோ, நான் இயேசு, நான் மேசியா என்று கூறும்போது அவர்களோ, ஓஹோ என்ன, இப்பொழுது நாம் என்ன தண்டனையை பெற்றுக் கொள்வோம் என்பார்கள். இவை யாவும் தேவனுடைய மகிமைக்காக நடந்தன. நல்லது, பார்வோனின் அரண்மனையில் அவன் அழுவதை அவர்களால் கேட்க முடிந்தது. யோசேப்பு அவர்களுக்காக அழுதான். புறஜாதியாராகிய நாம் ஒரு வாய்ப்பினை பெற்று உள்ளே வரும்படிக்கு இயேசு குருடாக்க வேண்டியதாக இருந்த அந்த யூதர்களை அவர் காணும் வரை காத்திருங்கள். அந்த வேலை உண்டாகும் என்று நான் உங்களிடத்தில் கூறிக்கொண்டிருக்கிறேன். அவர் அந்த யூதர்களை ஏற்றுக்கொள்வார். நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். அந்த யூதர்கள் ரட்சிக்கப்படுவர். ஆமையா, அங்கே அது சம்பவித்தாக வேண்டும். அதுவே அதை குறித்து என்னுடைய கருத்தாய் உள்ளது. வேதத்தில் அது இதற்கு மேல் வேறெங்கும் என்னால் காண முடியவில்லை. நீங்கள் அவர்கள் மூவரையும் மீண்டும் ஒன்று சேர்த்து கவனிக்க வேண்டும். நீங்கள் உறங்கும் கன்னியை வெறுமன சாதாரண சபையை ஒப்புதல் கொண்டுள்ளதை கவனிக்க வேண்டும். பாருங்கள், நீங்கள் சபைக்கு சென்று, அதாவது முதலில் யூதர் குருடாக்கப்பட்ட நபராய் ஓரத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அடுத்த கட்டத்தை கவனிக்க வேண்டுமானால் அது உறங்கும் கன்னிகையாய் உள்ளது. தாமதப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் வெறுமன சபைக்கு சென்று சபையில் சேர்ந்து அழகான நல்ல நபராய் இருந்தவர்கள். அதன் பின்னர் நீங்கள் சபையில் ஆவிக்குரிய பிரகாரமானதை எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கான மனவாட்டியை கவனிக்க வேண்டும். அவள் அங்கு நிற்கிறார். அந்த மூன்று ஜனங்கள், அவர்கள் சற்றேனும் கலக்கப்படவில்லை. அவர்கள் எல்லோரும் ஒரே விதமாக இல்லை. யெகோவா சாட்சிக்காரர் அங்குள்ள 144,000 பேர் மனவாட்டி என்று கூறுவது போல அல்ல. அது தவறாகும். அது யூதர்கள். பாருங்கள், ஒரு மனவாட்டி, யூதர்கள், உறங்கும் கன்னிகைகள் உள்ளனர். நீங்கள் அவர்கள் எல்லோரையும் புரிந்து கொண்டு, நல்லது, அவர்கள் மூவரும் வித்தியாசமான இடங்களில் இருக்கிறார்கள் என்று கூறுவீர்கள். அவர்கள் எல்லோருமே மூன்று வகையான வித்தியாசமான ஜனங்களாக இருக்கிறார்கள். நிச்சயமாகவே அவர்கள் ஒரே வகையானவர்களாக இருக்க முடியாது. அதன் பின்னர் இயேசு பூமிக்கு திரும்பும் போது யூதர்கள் அவர்கள் என்னவா இருக்கிறார்கள், ஆலயத்தை காவல் புரியும் அன்னகர்கள். இயேசு திரும்பி வரும்போது அவர் மனவாட்டியோடு வருகிறார். இயேசு மூன்று முறை வருகிறார். அவர் முதல் முறை தம்முடைய சபையை மீட்க வந்தார். அவர் இரண்டாம் முறை தம்முடைய சபையை ஏற்றுக்கொள்ள வருகிறார். அவர் மூன்றாம் முறை தம்முடைய சபையோடு வருகிறார். புரிகிறதா? சரியாக. ஆகையால் அவையாவும் ஒரு மகத்தான பரிபூர்ண வருகையாய் உள்ளது. அவையாவும் ஒரே மகத்தான பரிபூர்ண தேவனாய் உள்ளது. அவையாவும் ஒரே மகத்தான பரிபூர்ண கிறிஸ்துவாய் உள்ளது. ஒரே மகத்தான பரிபூர்ண சபை, ஒரே மகத்தான பரிபூர்ண மீட்பு. ஒவ்வொரு காரியமும் அது ஒரு திருத்துவமாய் உண்டாகிறது. ஆனால் அவையாவும் ஒன்றில் உள்ளது. புரிகிறதா? அது மூன்று ஜனங்கள் அல்ல. இது மூன்று அல்ல. அது ஒரே நபராய், ஒரே சபையாய், ஒரே சரீரமாய், ஒரே கிறிஸ்துவாய், ஒரே கர்த்தராய், உங்கள் எல்லோருக்குள்ளும் உங்கள் எல்லார் மூலமாயும் உள்ளது. அதை போன்றதாகவே உள்ளது. எல்லாம் ஒன்றே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களை சற்று நீண்ட நேரம் பிடித்து வைத்துக் கொண்டேன். இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் நான் ஒரு சில இரவுகள் மீண்டும் வருவேனானால், அல்லது ஒரு ஞாயிறு இரவு, அல்லது அதை போன்று ஒரு சமயம் வந்தால், அப்பொழுது இங்கு மேய்ப்பன் தன்னுடைய இதயத்தில் கூறுவதற்கு எந்த ஒரு காரியத்தையும் உடையவராய் இல்லாமல் இருந்தால் நான் இவைகளுக்கு இங்கு பதிலளிக்க முயற்சிப்பேன். ஓ, இங்கே சில சிறந்த கேள்விகள் இன்னும் உள்ளன. எத்தனை பேர் அவைகளை குறித்து கேட்டறிந்து கொள்ள விரும்புவீர்கள்? ஓ, நான் அவைகளை விரும்புகிறேன். நாம் ஆராதனையை மேய்ப்பனிடம் ஒப்படைக்கும் முன் நான் மீண்டும் அவைகளினூடாக உடனே துரிதமாக செல்லட்டும். இதற்கு செவி கொடுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21 உள்ள இந்த கற்கள் எதை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன? அது ஒரு நல்ல கேள்வியாய் உள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 5 உள்ள 4 ஜீவன்களை குறித்து விளக்கி கூறவும். அங்கே மற்றொரு நல்ல கேள்வியும் உள்ளது. 24 மூப்பர்கள் யார்? அங்கே இன்னும் ஒரு நல்ல கேள்வியும் உள்ளது. பாருங்கள், ஆதியாகமம் 38 உள்ள சிவப்பு நூல் எதை பொருட்படுத்தினது? உங்களுக்கு நினைவிருக்கும், அவன் போய் தன்னுடைய சொந்த மருமகளையே ஒரு வேசி என்று எண்ணி அவளோடு சேர்ந்து விட்டான். அதற்கு கிரயத்தையும் பேசி கொடுத்து அனுப்பினான். அதன் பின்னர் அந்த பிள்ளை பிறக்கும் போது அவர்களோ அதனுடைய கையில் சிவப்பு நூலை கட்டினர். அந்த பிள்ளை முதலில் கையை வெளியே நீட்டி பின்னர் அதை உள்ளே எடுத்துக் கொண்டது. எனவே இவனுக்கு முன்னால் அடுத்தவன் பிறந்து விட்டான். ஓ, அது நல்ல ஒன்றுதான். அது நிச்சயமாகவே நல்ல கேள்வியாய் உள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 11 உள்ள சாட்சிகளின் மரணத்தை குறித்து அனுப்பப்பட உள்ள வெகுமதிகள் என்னவா இருக்கின்றன? அப்பொழுதுதான் மோசேயும் எலியாவும் இந்த 144,000 பேர்களின் எடுப்புதலுக்காக திரும்பி வருகிறார்கள். அந்த வெகுமதிகள் என்னவாய் உள்ளன, அவைகள் என்னவாய் இருக்கின்றன என்பதை கவனியுங்கள். அதுவும் சிறந்ததாய் உள்ளது. 1000 வருடங்களுக்கு பிறகு பரிசுத்தவான்கள் எங்கே இருப்பர்? அதுவும் நல்ல ஒரு கேள்வி. ஆளுகை செய்வார்களா? அவர்கள் எந்த விதமான ஒரு சரத்தில் இருப்பார்கள்? நாம் எப்படி தூதர்களை நியாயந்தீர்ப்போம்? கொரிந்தியர் 1 ஏன் தூதர்களின் நிமித்தம் தலையில் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும்? கொரிந்தியரின் புத்தகம் 1 சில நல்ல கேள்விகள், உண்மையாகவே நல்ல கேள்விகளாக உள்ளன. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த காரியங்களை ஒன்று சேர்ந்து கலந்தாலோசித்து அறிய கர்த்தர் அனுமதிப்பார் என்று நான் நம்புகிறேன். அவை யாவும் அவருடைய மகிமைக்கானதாக உள்ளது. அவைகளை குறித்த கருத்துக்களின் பேரில் நாம் வேறுபாடு கொள்ளலாம். ஆனால் நான் ஒரு காரியத்தை கூறுவேன். நான் அவைகளை குறித்து பேசும்போது நீங்கள் எல்லோரும் அவைகளை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி கொள்வீர்களேயானால் நலமாயிருக்கும். நாம் ஒரு அற்புதமான நேரத்தை உடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆமேன், ஆமேன். சரி, இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு உண்மையாகவே நல்லவராக இருப்பாராக. ஆராதனைகளை மறந்து விடாதீர்கள். சகோதர நெவிலுடைய ஒலிபரப்பு இப்பொழுது அது சனிக்கிழமை காலை 9 மணிக்கு WLRP என்ற ஒலிபரப்பில் ஒலிபரப்பப்படும். நெவிலின் நால்வர் குழு பாடல், அவை உங்களுக்கு நன்றாயிருக்கும். வானொலியை திருப்பி அவைகளை கேளுங்கள். என்னால் முடிந்தால், என்னால் சீக்கிரமாக நேரத்துக்கு வர முடிந்தால், அல்லது நான் திரும்பி வரப்போவதை குறித்து என்னுடைய மனைவியை அழைத்து கேட்டு பாருங்கள். அருமையான வயோதிக சகோதரன் பாசத்தை காணப்போகும்படி கர்த்தர் என்னை அனுமதித்தால் நலமாயிருக்கும். நீங்கள் யாவரும், நான் ஞாயிறு இரவு திரும்பி வந்து விடுவேன். கர்த்தர் இப்போது உங்களுக்கு நல்லவராகவே இருப்பாராக. சகோதரன் மேய்ப்பன் ஒரு நிமிடம் இங்கு வந்து ஆராதனையை ஏற்று நடத்தட்டும். குடும்ப ஜபத்தை மறந்து விடாதீர்கள். இயேசு உங்களை அங்கு சந்திக்க விரும்புகிறார். அவர் உங்களுடைய ஒவ்வொரு கவலையையும் ஏற்றுக்கொள்வார். ஓ, குடும்ப ஜபத்தை மறந்து விடாதீர்கள். நீங்கள் அதை விரும்புகிறீர்களா? உங்களுடைய சொந்த வீட்டில் எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? நாங்கள் பார்க்கட்டும். எல்லோரும், எல்லோரும். அது அருமையாயிருக்கும். தேவனுடைய நெருக்கமாய் தரித்திருங்கள். அது நன்மையாயிருக்கும். சிறு பிள்ளைகளே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி சகோதரன் நெவில்.